ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، صلوات الله وسلامه عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. அன்பு சகோதரிகளே, அவசியமான சில அடிப்படைகளை, மிக முக்கியமான சில கல்விகளை உங்களோடு இந்த நேரத்திலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் கூறுகிற விஷயங்களின்படி எனக்கும் உங்களுக்கும் சிறந்த அமல் செய்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பளிக்க வேண்டும், தௌஃபீக் அளிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் நம் பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பானாக. அன்பு சகோதரிகளே, நீங்கள் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், அல்லாஹுவால் நேசிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் அவன் அன்பை, அருளை, விசேஷமான கருணையை உங்கள் மீது எழுதியிருக்கிறான். அதனை முன்னிட்டுத்தான், அதன் காரணமாகத்தான் நீங்கள் அல்லாஹுடைய வேதத்தின் கல்வியை தேடியும், அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுவின் நண்பர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விட்டு சென்ற இந்த மார்க்க கல்வியை தேடியும் இந்த இடத்திலே வந்திருக்கிறீர்கள். சிரமம் பாராது பல அசௌகரியங்களையும் சுமந்து கொண்டு தாங்கிக் கொண்டு அல்லாஹுடைய ஐமை கற்க வேண்டும், குர்ஆன் சுன்னாவுடைய ஐமை கற்க வேண்டும் என்ற ஒரு பேராசையிலே நீங்கள் இங்கே நீடித்திருக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா உங்களுடைய இந்த எண்ணத்திலே உங்களுக்கு வெற்றியை தருவானாக. நீங்கள் கற்கிற இந்த ஐமை உங்களுக்கு பலனுள்ள ஐமாக ஆக்கி அருள்வானாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இப்போது நாம் செய்திக்குள் செல்லலாம். அதாவது, பொதுவாக இந்த ஐமை கற்கும் போது, பொதுவாக இந்த இல்மை கற்கும் போது ஏற்படுகிற ஆபத்துகளை நன்றாக கவனமாக கேளுங்கள். இந்த இல்மை கற்கும் போது ஏற்படுகிற ஆபத்துகளை, பிரச்சனைகளை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளும் போதுதான் இந்த இல்மின் மூலமாக கிடைக்க வேண்டிய பலனை கிடைக்கப்பெறுவீர்கள். மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், இந்த இல்மின் மூலமாக ஏற்படுகிற ஆபத்துகள், அதாவது இந்த இல்மு கற்கும் போது ஷைத்தானின் மூலமாக உண்டாக்கப்படுகிற ஊசலாட்டங்கள், மனக்குழப்பங்கள், தற்பெருமை, கல்வி கற்கிறோம், தான் ஆலிமாக போகிறோம் என்ற ஒரு கர்வம், ஆணவம், நமக்கு எல்லாம் தெரியும், நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும் என்று சைத்தானால் ஏற்படுத்தப்படுகிற ஒரு தற்பெருமை, இது போன்ற பெரும் பெரும் ஆபத்துகளை எல்லாம் நீங்கள் சரியாக புரிந்து தெரிந்து அவற்றை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளும் போதுதான் உங்கள் கல்வி உங்களுக்கு பலனுள்ள கல்வியாக, மறுமை கல்வியாக, அல்லாஹ் விரும்புகிற கல்வியாக மாறும். சகோதரிகளே, அப்படி இல்லை என்றால் இந்த கல்வி நாளை மறுமையில் நமக்கு சாதகமான சாட்சியாக
மாறுவதற்கு பதிலாக நமக்கு எதிரான சாட்சியாக மாறிவிடும். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. பொதுவாக இல்மை அறிஞர்கள் நமக்கு விவரிக்கும் போது இரண்டு வகை என்று சொல்வார்கள். அதாவது பலன் தரக்கூடிய இல், பலன் தராத இல். பலன் தரக்கூடிய இல், பலன் தராத இல். அதாவது அந்த இல்மிலே பலன் இருக்கும், ஆனால் இல்மை கற்றவர் அதை கொண்டு பலன் அடைந்திருக்க மாட்டார், எனவே அவருக்கு அந்த இல்மு பலன் கொடுக்கவில்லை. இல்மு நாஃபிஅதான், பலன் தரக்கூடியதுதான், ஆனால் அதை கற்றவர் அதன்படி செயல்படாததால் தான் கற்ற கல்விக்கு ஏற்ப அவர் தன் வாழ்க்கையை கொள்கையை செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளாத காரணத்தால் அவருக்கு அந்த இல்மு பலன் தராத கல்வியாக ஆகிவிடுகிறது. ஆகவேதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பயந்து அழுதார்கள், அல்லாஹ்விடத்திலே பயந்து அழுதார்கள். பிரார்த்தனை கேட்கின்ற அந்த வரிகளை பாருங்கள். அல்லாஹுமன்ஃபஅனி பிமா அல்லம்தனி, யா அல்லாஹ் எனக்கு நீ கற்றுக் கொடுத்ததை கொண்டு எனக்கு பலன் தருவாயாக. வஅல்லிம்னி மா யன்ஃபஉனி, எனக்கு பலன் தருவதை நீ எனக்கு கற்றுக் கொடுப்பாயாக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபஅ வகல்பின் லா யஃஷா வஐனின் லா தஜ்மா வமின் துஆஇன் லா யஸ்மா அஊது பிக்க ரப்பி மின் ஹாவுலாஇல் அர்பஅ. யா அல்லாஹ், பலனளிக்காத கல்வியை விட்டு பாதுகாப்பு தருகிறேன். குஷூர், உனக்காக அஞ்சி நடுங்காத அந்த கல்வை விட்டு, அந்த உள்ளத்தை விட்டு பாதுகாப்பு தருகிறேன். அங்கீகரிக்கப்படாத பிரார்த்தனையை விட்டு பாதுகாப்பு தருகிறேன். நிரம்பாத ஆத்மாவை விட்டு பாதுகாப்பு தருகிறேன். போதும் என்ற மனம் இல்லாத ஆத்மாவை விட்டு நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தருகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். ஒருவன் அறியாதவனாக இருக்கிறான், அவன் ஒரு ஆபத்திலே இருக்கிறான். அவன் கல்வியை கற்றுக்கொள்ளும் போது ஒரு புறம் கல்வியை அடைந்த, ஒரு ஞானத்தை அடைந்த, ஒரு நர்பாக்கியவனாக மாறுகின்ற அந்த நேரத்திலே அந்த இல்ம் அவனுக்கு பலன் தரவில்லை என்றால், அந்த இல்மை கொண்டு அவன் செயல்படவில்லை என்றால், அவன் அந்த அறியாத ஜாஹிலை விட படுமோசமான ஒரு நிலைமைக்கு ஆளாகி விடுகிறான். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட கல்வி எனக்கு வேண்டாம், பலன் தராத இல்மு எனக்கு வேண்டாம், பயமில்லாத உள்ளம் எனக்கு வேண்டாம், நிரப்பமற்ற நப்சு எனக்கு வேண்டாம், அங்கீகரிக்கப்படாத பிரார்த்தனை எனக்கு வேண்டாம், அதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றால் அதற்கு என்ன பொருள்? யா அல்லாஹ், பலன் தரக்கூடிய கல்வியை தா, பயப்படக்கூடிய கல்வை தா, அழக்கூடிய கண்ணை தா, போதும் என்ற மனம் கொண்ட உள்ளத்தை தா, அங்கீகரிக்கப்படக்கூடிய பிரார்த்தனையை தா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். ஆகவே கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மாணவனும், ஒவ்வொரு மாணவியும், குர்ஆன் சுன்னாவை அறிய விரும்புகிற ஒவ்வொரு மாணவனும், ஒவ்வொரு மாணவியும் முதலில் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும், அல்லாஹுவை பயப்பட வேண்டும். இந்த இல்ம், நான் கற்றுக்கொள்கிற கல்வி எனக்கு பலனுள்ள கல்வியாக மாற வேண்டும். யா அல்லாஹ், அந்த ஒரு நர்பாக்கியத்தை தா, பலன் தராத இல்மை அடைந்த கேடுகட்ட மக்களில், கேடுகட்ட கூட்டத்திலே என்னை ஆக்கிவிடாதே என்று அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அல் குர்ஆனிலே 7வது அத்தியாயத்தின் 176வது வசனம், அன்பு சகோதரிகளே, நீங்களும் நானும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சம்பவத்தை உள்ளடக்கிய வசனம். இஸ்ரவேலர்களிலே ஒரு பெரிய ஞானமுடைய மனிதன் இருந்தார், கல்வியுடைய மனிதர் இருந்தார். அவருக்கு விசேஷமான இல்முகளை, வேதத்தின் ஞானங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தார். ஆனால் அவர் உலகத்தை உலக செல்வங்களை விரும்பி நஃப்சுடைய மன இச்சையை பின்பற்றி அவர் அந்த கல்வியின்படி செயல்படாத காரணத்தால் அவரை அல்லாஹு தஆலா ஒரு நாய்க்கு உதாரணமாக சொல்கிறார். அவரை அல்லாஹ் கேவலப்படுத்தி விட்டான். சைத்தான் அந்த மனிதனை தொற்றிக் கொண்டான். வழிகட்டவர்களிலே அவன் ஆகிவிட்டான். அந்த கல்வியை கொண்டு அல்லாஹ்வுடைய உயர்வை அடைவதற்கு பதிலாக துன்யாவின் அந்த பொருளாதாரத்தை பதவியை புகழை அவன் விரும்பி அந்த கல்வியின் பலனை இழந்து அல்லாஹ்விடத்திலே கேவலத்திற்குரியவனாக ஆகிவிட்டான் என்று குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இந்த சம்பவத்தை நினைத்து பாருங்கள். وَتُلُ عَلَيْهِمْ نَبَأَ الَّذِي آتَيْنَاهُ آيَاتِنَا فَانْسَلَخَ مِنْهَا فَأَتْبَعَهُ الشَّيْطَانُ فَكَانَ مِنَ الْغَاوِينَ وَلَوْ شِئْنَا لَرَفَعْنَاهُ بِهَا وَلَكِنَّهُ أَخْلَدَ إِلَى الْأَرْضِ وَاتَّبَعَ هَوَاهُ فَمَثَلُهُ كَمَثَلِ الْكَلْبِ إِنْ تَحْمِلْ عَلَيْهِ يَلْهَثْ أَوْ تَتْرُكْهُ يَلْهَثْ ذَلِكَ مَثَلُ الْقَوْمِ الَّذِينَ كَذَّبُوا بِآيَاتِنَا فَقُصُصِ الْقَصَصَ لَعَلَّهُمْ يَتَفَكَّرُونَ. அதுபோன்று யூதர்களை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். மசலுல் லதீன ஹுமிலு தௌராத தும்மலம் யஹ்மிலூஹா கமசலில் ஹிமார் யஹ்மிலு அஸ்ஃபாரா. இந்த யூதர்களுக்கு தௌராத்துடைய கல்வி இருந்தது. ஆனால் அந்த கல்வியை கொண்டு அவர்கள் பலன் பெறவில்லை. அந்த தௌராத்தை கொண்டு அவர்கள் செயல்படவில்லை. எனவே இவர்களுக்கு உதாரணம் தன் முதுகின் மீது ஏடுகளை புத்தகங்களை சுமந்து செல்கிற கழுதைக்கு உதாரணம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் ஜும்ஆவுடைய 5வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுவது உங்களுக்கு தெரியும். ஏன் வேதம் கொடுக்கப்பட்ட இந்த மனிதனோ அல்லது வேதத்தை பெற்ற இந்த இஸ்ரவேலர்களோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைக்கு ஆளாகினார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய இல்மின்படி செயல்படாத காரணத்தால், தங்களுடைய இல்மின்படி தாங்கள் கற்ற கல்வியின்படி அவர்கள் செயல்படாத காரணத்தால் அவர்கள் இத்தகைய ஒரு இருநிலைக்கு ஆளாகினார்கள். ஆகவே அன்பு சகோதரிகளே, கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் ஆரம்பத்திலே அவருடைய உள்ளத்திலே பயம் இருக்க வேண்டும், ஹஷ்யத் இருக்க வேண்டும். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, நீங்கள் இல்மை படிக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன? பிறரை விட அதிகமாக அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக நீங்கள் ஆக வேண்டும். அல்லாஹுவின் பயம் உங்களது தொழுகையிலே வெளிப்பட வேண்டும். அல்லாஹுவின் பயம் உங்கள் பேச்சிலே வெளிப்பட வேண்டும். அல்லாஹுவின் பயம் உங்கள் குணத்திலே வெளிப்பட வேண்டும். அல்லாஹுவின் பயம் உங்கள் தூக்கத்திலே வெளிப்பட வேண்டும். அல்லாஹுவின் பயம் நீங்கள் குர்ஆன் ஓதும் போது வெளிப்பட வேண்டும். அல்லாஹுவின் பயம் நீங்கள் அல்லாஹுவை நினைக்கும் போது வெளிப்பட வேண்டும். அல்லாஹுவின் பயம் நீங்கள் பிறருக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கும் போது வெளிப்பட வேண்டும். அல்லாஹுவின் பயம் நீங்கள் கல்வியை கற்கும் போது வெளிப்பட வேண்டும். நீங்கள் வீட்டில் இருக்கும் போது அல்லாஹுடைய பயம் வெளிப்பட வேண்டும். நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது அல்லாஹுடைய பயம் வெளிப்பட வேண்டும். மக்கள் உங்களை பார்க்கும் போது அவர்களுக்கு அல்லாஹுடைய அச்சமும் நினைவும் வரும் அளவிற்கு அல்லாஹுடைய பயம் உங்களது வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். தொழுகையிலே அல்லாஹுடைய பயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள், தொழுகைக்கு நின்றால் நின்று கொண்டே இருப்பார்கள், ஓதிக்கொண்டே இருப்பார்கள், தடைவடைய மாட்டார்கள். இதுதான் அல்லாஹுடைய பயம். குர்ஆனுடைய வசனங்களை ஓதினால் அழுது கொண்டே இருப்பார்கள், அழுது கொண்டே இருப்பார்கள். தாடி நனைந்துவிடும், நெஞ்சு நனைந்துவிடும், பாதங்கள் நனைந்துவிடும், அந்த அளவு அழுது கொண்டே இருப்பார்கள். ஃபர்லான தொழுகைகளை நீளமாக தொழுவார்கள், சுன்னத்தான தொழுகைகளை தொழுவார்கள், நஃபிலான தொழுகைகளை தொழுவார்கள். இதெல்லாம் போக தஹஜ்ஜத்துடைய தொழுகைகளையும் பல சூராக்களை ஒருங்கே இணைத்து ஓதி தொழுவார்கள் என்றால் தொழுகையிலே ஏற்பட்ட அச்சத்தை பாருங்கள். இன்று நான் பல இடங்களுக்கு செல்லும் போது கேள்விப்படுகிறேன், என் மகள் ஆலிமா ஓதி வந்தால் ஆனால் இப்போது வீட்டிலே தொழுகையை பேணுவதில்லை என்று. அல்லாஹு, பல மதரசாக்களுக்கு செல்லும் போது அங்கே மாணவர்களுடைய நிலையை பார்க்கிறோம். தொழுகையில் அலட்சியம் செய்கிற நிலையை பார்க்கிறோம். வணக்க வழிபாட்டிலே அவர்கள் செய்கிற அலட்சியத்தை பார்க்கிறோம். பொதுமக்கள் எல்லாம் மஸ்ஜிதிலே முன்கூட்டி வந்து உட்கார்ந்திருக்கும் போது இந்த மாணவர்களோ சஃப்புகளிலே ஒன்று கூடுவது கிடையாது, முதல் சஃப்புக்கு வருவது கிடையாது, முதல் தக்பீர் தஹ்ரீமாவிற்கு வருவது கிடையாது, ரக்காத்துகளை தவற விடுவது, ஜமாத்துகளை தவற விடுவது. இப்படி தொழுகையிலே அல்லாஹ்வுடைய அச்சம் ஒரு மாணவனுக்கு இல்லை என்றால் அவனுடைய இல்ம், அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு என்ன எந்த இடத்திலே அச்சத்தை கொடுக்கும் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிற வசனத்தை நீங்கள் படித்திருக்கிறீர்கள், قَدْ أَفْلَحَ الْمُؤْمِنُونَ الَّذِينَ هُمْ فِي صَلَاتِهِمْ خَاشِعُونَ. தக்வா, அல்லாஹ்வுடைய பயம், இந்த இல்முடைய வெளிப்பாடு, ஹஷியத் என்ற இல்முடைய வெளிப்பாடு தொழுகையிலே வெளிப்பட வேண்டும். அவர்கள்தான் வெற்றி பெற்ற மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தூக்கத்தில் கூட ரசூலுல்லாஹ் இஸ்லாத்திலும் அல்லாஹ்வே பயந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கும் போது அவர்கள் இறுதியாக செய்கிற பிரார்த்தனை, அல்லாஹும்ம கினி அஸாபக யௌம தப்அத்து இபாதத், யா அல்லாஹ்வும் அடியார்களை ஒன்று சேர்க்கிற நாளிலே நீ எங்களை உன் வேதனையிலிருந்து பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே அவனுடைய தண்டனையை பயந்தவர்களாக, தண்டனையிலிருந்து பாதுகாப்பு தேடியவர்களாக அவர்கள் தூக்கத்தை ஆரம்பிப்பார்கள். தூங்கும் போது எப்படி தூங்குவார்கள், தன் வலது கரத்தை வலது கன்னத்திலே வைத்து குறுகி ஒரு அடிமையை போன்று தூங்குவார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயம். உயர்ந்த மெத்தைகளிலோ உயர்ந்த விருப்புகளிலோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கியது கிடையாது. சாதாரணமான பாய்களிலே விரிப்புகளிலே அதனுடைய அடையாளங்கள் மேனியில் படுமளவிற்கு தான் அந்த பாய்கள் அவ்வளவு சுரசுரப்பானவையாக இருந்தன. அதிலே ஒரு அடிமையை போன்று தூங்குவார்கள். தூக்கத்திலே எழும்போதெல்லாம் அல்லாஹுவின் நினைவு கூறுவார்கள், சஹஜத்துக்கு எழுந்து விடுவார்கள். சஹஜத்திற்கு எழும் பொழுதே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவராக எழும்புவார்கள். அல்லாஹும்ம அன்தல் ஹக் வ கவுலுக்கல் ஹக் வ கிதாபுக்கல் ஹக் والنبيون حق والجنه حق والنار حق என்று அல்லாஹ்விடத்திலே மறுமையை நினைவு கூர்ந்தவர்களாக எழுவார்கள், துஆ செய்வார்கள், சூரா ஆல் இம்ரானுடைய கடைசி வசனங்களை ஓதி அழுவார்கள், பிறகு வுது செய்வார்கள், பிறகு தொழுகைக்கு வருவார்கள், தொழுகையிலே அழுவார்கள். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வாழ்க்கை, வீட்டில் இருக்கும் போதும் அல்லாஹ்வுடைய அச்சம், வெளியில் செல்லும் போதும் அல்லாஹ்வுடைய அச்சம், எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய அச்சம் வெளிப்படக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தீனை கற்றுக்கொண்ட ஆளுங்கள். இவர்களை பற்றித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே சிறந்தவர்கள் யார் என்று கேட்கிறார்கள், சிறந்தவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கியாருக்கும் அல்லதீன இதா ரூஹு துக்கிரல்லாஹ், யாரை நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நினைவு வருகிறதோ அவர்கள்தான் உங்களிலே சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அல்லாஹ்வுடைய பயத்தை உங்களுக்கு உள்ளத்திலே ஏற்படுத்தி நன்றாக கேளுங்கள். சில விஷயங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்திலே ஏற்படுத்தி நம்முடைய உடலையும் நம்முடைய ஆசையையும், நம்முடைய உடலையும் நம்முடைய ஆசையையும் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படும்படியாக நம்மை மாற்றக்கூடிய இல்மு தான் நமக்கு மறுமையுடைய இல்மு, மறுமையிலே வெற்றி தரக்கூடிய இல்மு, நாம் குர்ஆன் சுன்னாவிலிருந்து அடைய வேண்டிய இல்மு. இந்த இல்மை அடைவதற்கு நீங்கள் இதுவரை என்ன செய்திருக்கிறீர்கள், இனி என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை இனி நீங்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். முதலாவது விஷயம், அல்லாஹ்வுடைய பயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி அல்லாஹ்விற்கும் அவனுடைய ரசூலுக்கும் உங்களை கட்டுப்பட வைக்கிற இல்மை தேடி நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். அந்த இல்மை அடைவதற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் இதுவரை, அந்த இல்மை அடைந்தீர்களா, அந்த இல்மை அடைந்தால் வாழ்நாள் முழுக்க அந்த இல்மை பேணி தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்திருக்கிறீர்கள், அந்த இல்மின்படி நீங்கள் எப்படி செயல்பட போகிறீர்கள் என்பதை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் அன்பு சகோதரிகளே. இரண்டாவது விஷயம், இன்று பெரும்பாலான கல்வி கற்கிற மாணவ மாணவிகளும் கல்வியை கற்ற மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லப்படுபவர்களும் சிக்கியிருக்கிற அல்லது மாற்றி தவிக்கிற ஒரு வேதனைக்குரிய விஷயத்தை தான் சற்று விரிவாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய காலத்திலே அன்பு சகோதரிகளே, இல்ம் என்பது ஒரு பட்டிமன்றமாக ஆகிவிட்டது. நீ பெரியவனா நான் பெரியவனா விவாதம் செய்து பார்க்கலாமா, என்னிடத்திலே நீ விவாதத்திற்கு வருகிறாயா, உனக்கு அதிகம் தெரியுமா எனக்கு அதிகம் தெரியுமா, நீ பெரியவனா நான் பெரியவனா என்று போட்டி போட்டுக் கொள்ளுகிற, தர்க்கவாதங்களை தூண்டுகிற, உள்ளத்திலே பெருமையை தூண்டுகிற, சத்தியத்தை மறுக்க வைக்கக்கூடிய, குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்று கருத்து கூறி அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தன் சுய அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தானும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த கல்வி சிலரை, சில அறிஞர்களை, சில அழைப்பாளர்களை, சில மாணவ மாணவிகளை தள்ளிக்கொண்டு வருகிறது. அன்பு சகோதரிகளே, இது மிக வேதனைக்குரிய விஷயம். ஏன் இந்த நிலைமைக்கு இவர்கள் ஆளானார்கள்? நாம் இப்போது பேசுகிற இந்த பிரிவு மிக முக்கியமான பிரிவு. மேலும் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் என்னோடு கேட்டு வாருங்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்ல கல்வியை தருவானாக. பலருக்கு இந்த இல்ம் ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது. இந்த இல்ம் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது. இந்த இல்மை கொண்டு சொர்க்கம் செல்ல வேண்டிய வழியை தேடக்கூடியவர்கள் நரகத்திற்குண்டான வழிகளை அமைத்து செல்கிறார்கள். ஏன் இந்த சோதனைக்கு அவர்கள் ஆளானார்கள்? கண்ணியத்திற்குரியவர்களே, இல்ம் என்பது எதுவென்றால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதையும் அப்படியே ஈமான் கொண்டு, நம்பிக்கை கொண்டு, விசுவாசித்து, அங்கீகரித்து அதன்படி செயல்படுவதுதான் இல்ம். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நம்பிக்கை கொண்டு, அவர்கள் கூறுகிற அனைத்தும் உண்மை என்று நம்பிக்கை கொண்டு அதன்படி செயல்படுவதுதான் இல்ம். எது இல்ம் அல்ல? மனிதன் தன் அறிவை கொண்டு தர்க்கம் செய்வதோ அல்லது குதர்க்கம் செய்வதோ, விவாதிப்பதோ, அல்லது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணாக ஒரு பாதையை வகுத்துக் கொள்வதோ, லாஜிக் என்று சொல்வார்களே அறிவு சித்தாந்தங்களை பேசுவதோ, இதற்கு பெயர் அல்ல இல்ம். இல்ம் என்பது குர்ஆனை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது, இல்ம் என்பது ஆதாரபூர்வமான சுன்னாவை புரிந்து செயல்படுத்தி மக்களுக்கு எடுத்துச் சொல்வது, அந்த குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் விளக்கமாக கூறிய கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களுடைய, தாபியீன்களுடைய, மதிப்பிற்குரிய இமாம்களுடைய அந்த கூற்றுகளை தெளிவாக புரிந்து அதன்படி மக்களுக்கு குர்ஆன் சுன்னாவை கற்பித்து, அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு போதித்து, மறுமைக்காக அமல் செய்யக்கூடியவர்களாக உருவாக்குவது, இபாதத்திலே அவர்களை ஈடுபடுத்துவது. வமா கலக்குல் ஜின்னவல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் வதூபூ இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னதூ மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஅன் இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம் வஅனீபூ இலா ரப்பிக்கும். அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய அடியார்களை கொண்டு வந்து சேர்ப்பது, அடியார்களின் உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்துவது, அடியார்களின் உள்ளத்திலே அல்லாஹ்வின் மீது அன்பை ஏற்படுத்துவது, அடியார்களின் உள்ளத்திலே மறுமையை பற்றிய பயத்தை ஏற்படுத்துவது, அடியார்களின் உள்ளங்களிலே சொர்க்கத்தை பற்றிய ஆசையை ஏற்படுத்துவது, அடியார்களின் உள்ளங்களில் நரகத்தை பற்றிய பயத்தை ஏற்படுத்துவது, விசாரணையாளருடைய பயத்தை ஏற்படுத்துவது, ஏடுகள் வலது கரத்தில் கொடுக்கப்படுமா இடது கரத்தில் கொடுக்கப்படுமா என்ற மறுமையின் பயத்தை கொடுப்பது. சிராசு பாலத்தை எப்படி மனிதன் கடப்பான், அந்த கடக்கின்ற நிலை எப்படி இருக்கும் என்று பயப்படுவது. அந்த ஒரு பயத்தை கொடுப்பவர் தான் மார்க்க ஆலிம், மார்க்கத்தை கற்றுக்கொண்ட மார்க்க அழிவுடைய ஒரு அறிஞர் அவர். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, தர்க்கம் செய்பவர்கள், விவாதம் செய்பவர்கள், அறிவு பேசுபவர்கள், லாஜிக் பேசுபவர்கள் இப்போது மார்க்க அறிஞர்களாக கருதப்படுகிறார்கள். அதுதான் இல்ம் என்று இப்போது மாறிக்கொண்டு வருகிறது. இந்த ஒரு பகுதியைத்தான் உங்களோடு நான் விரிவாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது கல்வியில ஏற்படுகிற ஒரு மோசமான நிலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரிகளே. ஜாஹில் ஆலிம் இருவருக்கும் இடையிலே வித்தியாசம் என்ன? ஜாஹில் என்பவன் மறுப்பான், ஜாஹில் மறுப்பான், ஜாஹில் குதர்க்கம் செய்வான், ஆலிம் அங்கீகரிப்பான், கீழ்படிவான், ஏற்றுக்கொள்வான். நீங்கள் இதை புரிய வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகளை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் காலையிலே, நான் இந்த இரவு மக்காவில் இருந்து புறப்பட்டு அல் மஸ்ஜிதுல் அக்ஸா சென்றேன், அங்கு எனக்கு இறை தூதர்கள் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள், அவர்களுக்கு நான் தொழ வைத்தேன், பிறகு என்னை ஜிப்ரீல் அழைத்துக் கொண்டு முதலாவது வானத்திற்கு சென்றார், இரண்டாவது வானத்திற்கு சென்றார், மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, ஆறாவது வானத்திற்கு சென்றார். அங்கே நான் அரசு வரை சென்று அல்லாவிடத்தில் பேசினேன், சொர்க்கத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன், சிதரத்துல் முன்தஹாவை பார்த்தேன் என்ற செய்திகளை எல்லாம் சொன்னார்கள். இந்த செய்திகளை சொல்லும் போது அங்கே இரண்டு விதமான மக்களை நாம் பார்க்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், இப்போது அந்த இரண்டு விதமான கூட்டத்திலே யார் ஆலிம் யார் ஜாஹில் என்று ஒரு கூட்டம் சொன்னது. ரசூல் சொல்லும் போது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ரசூல் சொல்லும் போது, ரசூல் இந்த செய்தியை அறிவிக்கும் போது ஒரு கூட்டம் சொன்னது, இது சாத்தியமா, இதை நாங்கள் நம்ப மாட்டோம், இதை நாங்கள் ஏற்க மாட்டோம், இது எப்படி முடியும்? ஒரு மாத தூரத்திலே நாங்கள் செல்லுகிற பயணம், ஒரு மாத தூரத்திலே நாங்கள் செல்லுகிற பயணம் எப்படி நீ ஓர் இரவிலே சென்று வர முடியும், வானத்திற்கு செல்லுவதாய் என்று குதர்க்கம் செய்தார்கள். நபியுடைய ஹதீஸை ஏளனம் செய்தார்கள், பரிகாசம் செய்தார்கள். பிறகு என்ன செய்தார்கள்? மறுத்துவிட்டார்கள். இன்னொரு கூட்டம், அவர்கள் என்ன சொன்னார்கள்? நபி, நீங்கள் சென்றீர்களா? நீங்கள் சென்றீர்களா? நீங்கள் பார்த்தீர்களா? அது உண்மை. நீங்கள் சென்றீர்களா? நீங்கள் பார்த்தீர்களா? நீங்கள் வானத்திற்கு சென்றீர்களா? அரசுக்கு சென்றீர்களா? அது உண்மை என்று சொன்னார்கள். இப்போது சொல்லுங்கள் சகோதரிகளே, இவர்களில் யாரை நீங்கள் ஆலிம் என்று ஏற்கிறீர்கள், யாரை நீங்கள் ஜாஹில் என்று கூறுகிறீர்கள்? சொல்லுங்கள் சகோதரிகளே, இதில் யார் ஆலிம் யார் ஜாஹில்? அல்லாஹ் அக்பர், சரியாக சொன்னீர்கள். முதலாவது வகையினர் ஜாஹில், இரண்டாவது வகையினர் அந்த ஆலிம்களில் முதல் தரத்தில் இருப்பவர் தான் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு வர்தாஹு அன்ஹு. மூமின்கள், இப்போது நீங்கள் பொறுத்தி பாருங்கள், இல்ம் என்பது என்னவென்று உங்களுக்கு புரிகிறதா? ஒருவர் கூறுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை கேட்கும்போது, என்ன ஹதீஸ்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய ரப்பு கூறுகிறான், என்னுடைய ரப்பு கூறுகிறான், இரவில் மூன்றில் ஒரு பகுதி மீதம் இருக்கும் போது, இரவில் மூன்றில் ஒரு பகுதி மீதம் இருக்கும் போது நான் முதல் வானத்திற்கு இறங்குகிறேன். ஹல் மின் ஸாயிலின் ஃபவுஸியா, ஹல் மின் முஸ்தகஃபிரின் ஃபஅஸ்ரலா, வஹல் மின் தாலிபின் லிஹாஜதிஹி ஃபஅஃதியலா. யாராவது யாசிப்பவன் இருக்கிறானா? நான் அவனுக்கு கொடுக்கிறேன். யாராவது பிழை பொறுப்பு தேடுபவன் இருக்கிறானா? அவனை நான் மன்னிக்கிறேன். யாராவது தேவையை கேட்பவன் இருக்கிறானா அவளது தேவையை நான் நிறைவேற்றுகிறேன் என்று என்னுடைய ரப்பு சொல்கிறான் என்று ரசூல் கூற, அந்த ரசூலிடமிருந்து இப்போது நீங்கள் யாரை ஆலிம் என்று சொன்னீர்களோ, இப்போது நீங்கள் யாரை ஆலிம் என்று சொன்னீர்களோ, அத்தகைய 70 சஹாபாக்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸை. ஒருவர் சொல்கிறார், இதெல்லாம் அறிவுக்கு உட்படாத ஹதீஸ், இதெல்லாம் அறிவுக்கு முரணான ஹதீஸ், இதெல்லாம் குர்ஆனுக்கு முரணான ஹதீஸ் என்று. சிந்தித்து பாருங்கள் சகோதரிகளே, இப்போது இவர் சொல்வது இல்மா அல்லது இவர் சொல்வது ஜாஹிலா, சொல்லக்கூடிய இவர் ஆலிமா அல்லது சொல்லக்கூடிய இவர் ஜாஹிலா, சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் கூறிய முந்தைய பதிலில் இருந்து இப்போது நீங்கள் விடை சொல்லுங்கள். யாரை நீங்கள் ஆலிம் என்று சொன்னீர்களோ, யாரை நீங்கள் மூமின்கள் என்று ஏற்றுக்கொண்டீர்களோ, அந்த 70 சஹாபாக்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். எத்தனை சஹாபாக்கள்? 70 சஹாபாக்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரியிலிருந்து கடைசி தரம் வரை உள்ள எல்லா ஹதீஸ்களை இமாம்களும் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதிலிருந்து மூத்த இமாம்கள், ஆலிம்கள், முஹத்தீஸ்கள், ஃபுகஹாக்கள் எல்லோரும் இந்த ஹதீஸை மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள், ஈமான் கொள்கிறார்கள். ஆனால் ஒருவர் சொல்கிறார், அப்படி என்றால் அல்லாஹ் அரிசிலே இல்லையா? அப்படி என்றால் அல்லாஹ் அரிசிலே இல்லையா என்று ஒரு கேள்வியை கேட்டு, எனவே இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலே இருந்தாலும் இந்த ஹதீஸ் மறுக்கப்பட வேண்டும் அல்லது இந்த ஹதீஸுக்கு மாற்று பொருள் கூற வேண்டும். இப்போது கேளுங்கள், ஹதீஸ் மறுக்கப்பட வேண்டும் அல்லது மாற்று பொருள் கூற வேண்டும். சரி, மறுக்க வேண்டாம், குறைந்தபட்சம் இந்த ஹதீஸை ஏற்பதற்கு வழியை உருவாக்குவோம் என்று அவர் சொல்லித்தருகிற மாற்று வழி என்ன தெரியுமா? நீங்களே சொல்லுங்கள். ஒரு குஃப்ரிலிருந்து இன்னொரு குஃப்ருக்கு எப்படி? ஒரு குஃப்ரிலிருந்து இன்னொரு குஃப்ருக்கு அவர் விளக்கம் கூறுகிறார். அல்லாஹ் ரொம்ப பிஸியா இருக்கிறான். எப்படி? அல்லாஹ் ரொம்ப பிஸியாக இருக்கிறான், அவனுக்கு பல வேலைகள் இருக்கின்றன. நாம் எப்படி பல வேலைகள் இருக்கும் போது அவனை வணங்குவதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி வணங்குகிறோமோ, அது போன்று பல வேலைகளிலே இருக்கிற அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கேட்பதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி துவாக்களை கேட்கிறான். அப்படித்தான் இந்த ஹதீஸை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான் என்று ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏனென்றால் அப்படி கூறினால் அல்லாஹ் அரசிலே இருக்கிறான் என்ற நம்பிக்கைக்கு முரணாக ஆகிவிடும், அது குர்ஆனை மறுப்பதாக ஆகிவிடும். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இந்த செய்தியை இதனுடைய விபரீதம் தெரியாமல் அறியாமையின் காரணமாக ஒன்று அவர் கூறியிருக்கலாம், அல்லது அறிந்து கொண்டு வழிகேடு நயவஞ்சகம் குர்ஆன் சுன்னாவிற்கு முரண்பட வேண்டும் என்ற பிடிவாதம் அவரை அந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கலாம். அல்லாஹ் நம்மையும் பாதுகாப்பானாக, அவ்வாறு கூறக்கூடிய மக்களையும் பாதுகாத்து நேர்வழிக்கு கொண்டு வருவானாக. இங்கே யோசித்து பாருங்கள், குர்ஆன் யார் மீது இறங்குகிறது? குர்ஆன் யார் மீது இறக்கப்பட்டது? ரசூலுல்லாஹின் மீது, நபியின் மீது இறக்கப்பட்டது. நபி இந்த குர்ஆனை சரியாக புரிவார்களா, அல்லது இந்த குர்ஆனை இன்று கற்றுக்கொள்கிற நாம் அரபியிலேயோ தமிழாக்கத்திலேயோ கற்றுக்கொள்கிற நாம் சரியாக புரிவோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக புரிவார்கள். இந்த உலகத்தின் பிரபஞ்ச அமைப்புகளை, பூகோள அமைப்புகளை, நட்சத்திர சூரிய சந்திரனின் சுற்றுதல்களை, சுழல்களை சரியாக புரிந்தவர்கள் நபிமார்களா அல்லது இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகளா? என்ன சொல்றாங்க? கவனமா கேளுங்க. இந்த பிரபஞ்சம், வானம் பூமிகளின் இந்த சுழற்சி, சுற்றுதல், சூரியன் சந்திரன் இதனுடைய இந்த பிரபஞ்ச அமைப்புகளை அல்லாஹ் எப்படி படைத்தானோ அந்த விதத்திலே புரிந்தவர்கள் அறிந்தவர்கள் நபிமார்களா அறிவியல் விஞ்ஞானிகளா? விளக்கம் சொல்ல வேணாம், நீங்க பதில் மட்டும் சொல்லுங்க. யார் யார் புரிந்தவர்கள்? நபிமார்கள் புரிந்தவர்கள். ஏன்? உதாரணத்திற்கு பாருங்கள், وكذلك نري ابراهيم ملكوت السماوات والارض وليكون من الموقنين. வானம் பூமியின் பேராட்சியை நாம் இப்ராஹிமுக்கு காட்டிக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். வானம் பூமியின் பேராட்சியை நாம் இப்ராஹிமுக்கு காட்டிக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். நம்முடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலை என்ன? இந்த பூமியிலிருந்து ஏழு வானங்களுக்கு உயர்த்தப்படக்கூடிய ஒரு நபிக்கு பூமி சுற்றுகிறது என்று தெரியவில்லை என்று ஒருவர் கூறினால் அவரை விட முட்டால் யார் இருக்க முடியும்? ஒரு அறிவியல் விஞ்ஞானி சாதாரணமாக கண்டுபிடித்த பல ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்பு, அந்த இல்மு நுபுவத்து வழி கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வோடு ஜிப்ரீல் வழியாக பேசிக் கொண்டிருந்து அரிசு வரை சென்று வந்த ஒரு நபிக்கு அந்த இல்மு இல்லை, சூரியன் சுற்றுவதும் சந்திரன் பூமி சுற்றுவதும் இல்லை என்று சொன்னால் இது யாருடைய அறியாமை? இது ஒரு சிந்தித்து பாருங்கள், ஒரு நபி ஒன்றை பற்றி பேசவில்லை என்றால் அந்த நபி அதை அறியாமல் இருந்தார் என்று கூற முடியுமா? நபி ஷரியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார்கள், வானசாஸ்திர கலையை கற்றுக் கொடுப்பதற்காக வரவில்லை. ஆனால் அது அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது என்று சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? குர்ஆனிலே அல்லாஹ் வானசாஸ்திரங்களை பற்றி பேசுகிறான், சந்திரனை பற்றி பேசுகிறான், சூரியனை பற்றி பேசுகிறான். அந்த அல்லாஹ்வின் அந்த பிரபஞ்ச ஆற்றலை அவர்களுக்கு புரிய வைக்கும் போதுதான் அவர்களுடைய ஈமான் அல்லாஹ்வின் மீது பலமாக ஆகிறது. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கூறுவதன் மூலமாக எல்லா நபிமார்களுக்கும் இந்த இல்மு கொடுக்கப்படுகிறது. வக்கதாலிக்க நுரி இப்ராஹிம் மலகூத் அஸ்மாவாதி வலம் வலிய குன மினல் மூக்கினீ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இல்மு கொடுக்கப்பட்டவர்கள், குர்ஆன் இறக்கப்படக்கூடியவர்கள், அல்லாஹுவின் மீது அல்லாஹ் கூறாததை அவர்கள் சொல்வார்களா? சொல்வார்களா? கல்லா, மஅதல்லாஹ், நிச்சயம் சொல்ல மாட்டார்கள். வலவு தகவல் அலைனா பஅதுல் அகாதீல் லஅஹத்னா மின்ஹு பில் யமீன் ثم லகத்அனா மின்ஹு வதி. அவர் நம் மீது அவர் விரும்பிய சில வார்த்தைகளை இட்டுக்கட்டி சொன்னால் அவரது வழக்கரத்தை பிடித்து உயிர் நரம்பை வெட்டி இருப்போம், உங்களில் யாரும் அவரை என்னிடமிருந்து தடுப்பவர் இல்லை என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். அல்லாஹ்வின் மீது இந்த மார்க்கத்திலே தான் அறியாத ஒன்றை அல்லாஹ்வின் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களா? அப்படிப்பட்ட மக்கள் நபிமார்களாக இருப்பார்களா? நிச்சயம் இருக்க மாட்டார்கள். அந்த நபி யார் மீது அர் ரஹ்மானோ அலர் அர்ஷிஸ்தவா சும்மஸ்தவா அலர் அர்ஷ் என்ற வசனம் இறக்கப்பட்டதோ அந்த நபி சொல்கிறார்கள், அதுவும் அல்லாஹ் கூறுவதாக சொல்கிறார்கள். அரிசில் இருந்து அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான், அவன் அடியார்களிடத்திலே பேசுகிறான் என்று இப்போது அறிவு சொல்லுகிறது. அது எப்படி அரிசில் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லும் போது முதல் வானத்திற்கு இருக்கிறான் என்று நபி சொல்ல முடியும் என்று ஹதீஸை மறுப்பதின் மூலமாக இங்கே இவர்கள் நபியின் மீது கேள்வி கேட்கிறார்கள், நபியின் மீது விரலை நீட்டுகிறார்கள். இவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அம் துரீதுன அன் தஸ்அலு ரசூலக்கும் கமா சுஇல மூஸா வமன் யதபத்தலில் குஃப்ர பில் ஈமான் ஃபக்கத் தல்ல சவா அஸ்ஸபீல். அன்பு சகோதரிகளே, இந்த நாம் கூறிய இந்த வசனத்தை அப்படியே நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு, இந்த சம்பவத்தை ஞாபகத்திலே வைத்துக் கொண்டு இடையிலே ஒரு சம்பவம் சொல்கிறேன், நீங்கள் அதற்கு பதில் சொல்லுங்கள், பிறகு நாம் இந்த சம்பவத்திற்கு செல்வோம். இஸ்ரவேலர்களிலே ஒருவர் தன்னுடைய சாச்சாவின் மகளை ஆசைப்பட்டு பெண் கேட்டபோது கொடுக்கவில்லை. இந்த சாச்சாவை கொன்றுவிட்டால் அவரது சொத்தையும் எடுத்துக் கொள்ளலாம், அவருடைய மகளையும் கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று ஒருவர் என்ன செய்து விடுகிறார்? தன் சாச்சாவை கொன்று விடுகிறார். மக்களுக்கு தெரியவில்லை. கொலை செய்யப்பட்டவரை கொண்டு வந்து பொது இடத்திலே போடப்பட்டு விடுகிறது, கொலையாளி யார் என்று தெரியவில்லை. இப்போது இஸ்ரவேலர்கள் மூசா நபி இடத்திலே வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து என்ன கேட்கிறார்கள், எங்களுக்கு கொலையாளியை கண்டுபிடித்து தா என்று கேட்கிறார்கள். கொலையாளியை என்று கேட்கிறார்கள். அப்போது மூசா நபி அல்லாஹ்விடத்திலே கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை பார்த்து சொல்கிறார்கள், நமக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து சொன்னார்கள் என்ற செய்தி அங்கே குர்ஆனிலே வாசகமில்லை. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வரும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பக்ரா, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான் நீங்கள் ஒரு மாட்டை அறுக்க வேண்டும் என்று. மூசா நபியாக சொல்கிறார்கள், நான் மூசா நபிக்கு சொன்னேன், மூசா நபி சொன்னார் என்று குர்ஆனிலே வாசகமில்லை. எப்படி இருக்கிறது, நபி சொன்னவுடன் அது அல்லாஹ் சொன்னதுதான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பக்ரா, அல்லாஹ் கட்டளை இருக்கிறான் ஒரு மாட்டை அறுக்க வேண்டும் என்று. சகோதரிகளே, இங்கே அந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள், மூசா நபியிடத்திலே லாஜிக் பேசினார்கள். ஏயா மூசா, நாங்க கொலை செய்யப்பட்டவன் முன்னாடி வைத்துக் கொண்டு கொலையாளி யாருன்னு கேட்கிறோம், நீ ஒரு மாட்டை அறுக்க சொல்றிய, இது புத்தியில படுதா, எங்களை கிண்டல் செய்தாயா நீனு. இப்ப யோசிச்சு பாருங்க, நபி சொல்லும் போது அறிவுக்கு பட்டால்தான் ஏற்றுக்கொள்வோம் என்றால் இந்த இஸ்ரவேலர்கள் சொன்னது சரி என்று நீங்கள் சொல்வீர்கள். நீங்கள் யார் செய்ததை சரி சொல்வீர்கள், யார் செய்ததை தவறு என்று சொல்வீர்கள். இஸ்ரவேலர்கள் செய்தது சரியா தப்பா,
தப்பு.
ஆனால் இன்றைய கால இந்த தர்க்க அறிஞர்களின் கருத்துப்படி இஸ்ரவேலர்கள் செய்தது. அப்ப இவர்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள், இஸ்ரவேலர்களின் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் ஜாஹில். அவர்கள் கேட்டார்கள், மூசா ஒத்துக்க மாட்டீங்க, எங்களுடைய அறிவுக்கு புரியவில்லை, சமாசீரியா அத்தத்தகிதுனா ஹுசுவா. அப்போது மூசா நபி என்ன சொல்கிறார்கள், அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், மடையர்களின் கூட்டத்தில் நான் ஆவதை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். நான் ஒரு நபி உங்களுக்கு சொல்கிறேன், நான் ஒரு நபி உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு பிறகு உடனே ஏத்துக்க தயாரில்ல. அப்ப மாடுனா அது என்ன மாடு, சும்மா மாடுன்னு சொன்னா போதுமா, அதுக்கு நிறம் என்ன, அந்த மாடு எப்படி இருக்கும், அந்த மாடு இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு என்று குதர்க்கம் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, இதே ஹதீஸுக்கு ஹதீஸ் நுசூல் என்று சொல்லப்படும், அல்லாஹ் வானத்திலிருந்து இறங்குகிற ஹதீஸ் என்று சொல்லப்படும். இந்த ஹதீஸ் இவ்வளவு சஹீஹான சனதுகளோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து சொல்லப்படும் போது எல்லா சஹாபாக்களும் இதை அங்கீகரித்து நமக்கு அறிவிக்க இப்போது ஒருவர் சொல்கிறார், அது எப்படிங்க சாத்தியமாகும் என்று கேட்டால், இது அறிவுக்கு ஒத்து வரலையே என்று கேட்டால், இவர்கள் இஸ்ரவேலர்களை போன்றா அல்லது ஈமான் கொண்ட சஹாபாக்களை போன்றவர்களா, இஸ்ரவேலர்களை போன்றவர்கள். இப்போது பாருங்கள் சூரத்துல் பக்கராவுடைய வசனத்தை அல்லாஹு தஆலா கேட்கிறான், அம் துரீதுன அன் தஸ்அலூ ரசூலகும், இந்த வசனத்தை தான் உங்களுக்கு சொல்லி நிறுத்திவிட்டு நான் சென்றேன். என்ன கேட்கிறான், நீங்கள் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரிடத்திலே கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா. கேள்வி ரெண்டு விதமான கேள்வி, ஒரு கேள்வி என்ன, குதர்க்கம் செய்வதற்கு குதர்க்கம் செய்யும் அடிப்படையிலே மறுக்கின்ற கேள்வி. எப்படி, அம் துரீதுன அன் தஸ்அலூ ரசூலகும், ஒன்று இருக்கிறது விளக்கம் தெரிவதற்காக கேட்கப்படுகிற கேள்வி. அல்லாஹ் இங்கே என்ன சொல்லி காட்டுகிறான், மூசா கேட்கப்பட்டதை போன்று. அப்படி என்றால் அது என்ன கேள்வி, அது குதர்க்கமாக அறிவை முன்னிறுத்தி லாஜிக்கை முன்னிறுத்தி மறுக்கும் விதமாக இஸ்ரவேலர்கள் கேட்டது போன்று, மூசாவிடத்தில் கேட்டது போன்று உங்கள் தூதரிடத்திலே கேட்க விரும்புகிறீர்களா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், யார் இறை நம்பிக்கைக்கு பிறகு ஈமானுக்கு பிறகு நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு நிராகரிப்பை தனக்கு எடுத்துக் கொள்கிறானோ அவன் நேரான வழியை விட்டு வழி தவறிவிட்டான். இங்கே சொல்லுங்கள் சகோதரிகளே, என்ன நடக்கிறது? முன்னால் நீங்கள் ரசூலை மறுக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு நம்பிக்கைக்கு பிறகு குஃப்ரிலே செல்கிறீர்களா என்று அல்லாஹ் சொல்லவில்லை. புரிகிறதா? கேளுங்க, நம்பிக்கை கொண்டு விட்டு நீங்கள் நிராகரிப்பை எடுத்துக் கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் முதலாக கேட்கவில்லை. முதல்ல கேட்பது என்ன? ரசூலிடத்திலே கேள்வி கேட்கிறீர்களா, சுவால் செய்கிறீர்களா, குதர்க்கம் செய்கிறீர்களா, ரசூலிடத்திலே ஆட்சேபனை செய்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு அடுத்து சொல்கிறான், நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு நிராகரிப்பை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்களா? அப்படி என்றால் இதிலிருந்து என்ன சுகுரா சுகுரா நத்தீஜா என்ன? நீ இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சுகுரா சுகுரா நத்தீஜா நல்ல விவரமா சொல்றேன், உங்களுக்கு விளக்கி சொல்றேன், கவனமா கேளுங்க. இப்ப சுகுரா என்ன? நபியிடத்திலே கேள்வி கேட்பது, நபியிடத்திலே கேள்வி கேட்பது சுகுரா. சரியா? ஒன்று, நபியிடத்திலே ஆட்சேபனை செய்வது. இரண்டாவது, முதலாவது நபியிடத்திலே ஆட்சேபனை செய்வது, இரண்டாவது நபியிடத்திலே ஆட்சேபனை செய்வது நிராகரிப்பு. நபியிடத்திலே சொல்லுங்க, ஆட்சேபனை செய்வது நிராகரிப்பு. அப்ப இதனுடைய ரிசல்ட் என்ன? யார் நபியிடத்திலே ஆட்சேபனை செய்கிறாரோ அவர் நிராகரிப்பாளர், நம்பிக்கையாளர் அல்ல. நபியிடத்திலே ஆட்சேபனை செய்வது நிராகரிப்பு, நபியிடத்திலே ஆட்சேபனை செய்வது நிராகரிப்பு. நபியை நிராகரிப்பது ஈமானுக்கு பிறகு வழிகட்டு விடுவது. அப்ப யார் நபியிடத்திலே ஆட்சேபனை செய்கிறாரோ அவர் நேரான பாதையை விட்டு வழி தவறிவிட்டார். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், இந்த நிலையில் இருந்து கொண்டு தங்களைத்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று ஒருவன் இருந்தால், தங்களைத்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்ற மாயையிலே ஒருவன் இருந்தால், இவர்களை பற்றித்தானே அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்கிறான், ஹல் உனபிகுக்கும் பில் அக்தரீன அமாலா அல்லதீன வல்ல ஸஈஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஹும் யஹ்தபூன அன்னஹும் யஹ்தினூன ஸுன்அ. இப்ப திரும்ப ஹதீஸ் நுஸூலுடைய சம்பவத்துக்கு வாங்க. இவர்கள் ஈமானை இழந்த காரணத்தால் இந்த ஹதீஸை புரிய முடியவில்லை. எப்படி குறைஷிகள் ஈமானை இழந்த காரணத்தால் ரசூலுல்லாஹி இஸ்லாமத்தில் மேலாதிக்கு சென்றதை புரிய முடியவில்லையோ அது போன்றுதான் இந்த ஹதீஸை ஒரு மூமின் எப்படி புரிவார்? இந்த ஹதீஸை ஒரு மூமின் எப்படி புரிவார்? இப்போது அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் பற்றி நீங்கள் பாருங்கள். இந்த தர்க்கம், இந்த விவாதம் மனிதனை எப்படி வழிகேட்டிலே கொண்டு செல்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அடிப்படையை தெளிவுபடுத்துகிறான். இதை நம்பிக்கை கொண்டால் தான் மூமின், நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் மூமின் அல்ல. சூரத்துல் இக்லாஸிலே அல்லாஹ் சொல்கிறான், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். 42வது அத்தியாயம் 11வது வசனம் சூரத்து ஷூரா, லைஸ கமிஸ்லிஹி ليس كمثله شيء وهو السميع البصير فلا تضربوا لله الامثال والله يعلم وانتم لا تعلمون. இப்ப அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான், உயிரோடு உள்ளவர்கள் எல்லாம் உணவு சாப்பிட்டாக வேண்டும், அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கும். எனவே அல்லாஹ்விற்கு ஒரு தேவை இருக்கும் என்று ஒரு முட்டாள் சொல்வான். சொன்னால் அவன் யார் முட்டாள். அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான், உயிரோடு இருப்பவர்களுக்கு எல்லாம் ஒரு தேவை இருக்கும், சாப்பாடு தேவை, தண்ணீர் தேவை, ஏதோ ஒன்று தேவை அவர்களுக்கு. நமக்கு உணவு, நாம் உயிரோடு வாழ்வதற்கு உணவு சாப்பிட வேண்டும். மலக்குகளுடைய உணவு என்ன? குடிக்க மாட்டார்கள், சாப்பிட மாட்டார்கள், அவர்கள் தஸ்பீஹ் செய்வதுதான். தஸ்பீஹ் கொண்டு அவர்களது வாழ்க்கை, ஜிக்ரு, துஆக்கள், தஸ்பீஹ்கள், அல்லாஹ்வை வணங்குவது இதுதான் அவர்களுடைய லைஃப். அவர்களுக்கு வேறு தேவை அல்லாஹ் வைக்கவில்லை. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை இருக்கும் போது அல்லாஹ்வும் உயிரோடு இருக்கிறான், எனவே அல்லாஹ்வுக்கும் ஒரு தேவை இருக்குமா என்று ஒருவன் சிந்தித்தால் அவன் என்ன செய்துவிட்டான்? அல்லாஹ்வை படைப்புகளுக்கு ஒப்பாக்கி விட்டான். என்ன செய்து விட்டான்? படைப்புகளுக்கு அல்லாவை ஒப்பாக்கியவன் அல்லாவை நிராகரித்து விட்டான். அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு சமமாக யாரும் இல்லை. என்னை போன்று யாரும் இல்லை, அவனை போன்று யாரும் இல்லை, எதுவும் இல்லை. எனவே அல்லாஹ்வுடைய தாத்தையோ, தாத் என்றால் அல்லாஹ்வுடைய உள்ளமையோ, அல்லாஹ்வுடைய பண்புகளில் எதையுமோ எதையுமே படைப்புகளோடு கற்பனை செய்யக்கூடாது, படைப்புகளோடு ஒப்பிடக்கூடாது. இப்ப உதாரணத்திற்கு மனிதன் பார்க்கிறான், ஒரு மிருகம் பார்க்கிறது, வேறொரு உயிரினம் பார்க்கிறது, ஒரு கேமரா கூட பார்க்கிறது, அல்லாஹ் பார்க்கிறான். பார்க்கிறான் என்ற செயல் எல்லோரோடும் இணைக்கப்படுகிறது. ஒரு கேமராவிற்கு இணைக்கப்படுகிறது, ஒரு மனிதனுக்கு இணைக்கப்படுகிறது, ஒரு பூச்சிக்கு கூட இணைக்கப்படுகிறது. இதே பார்க்கிறான் என்ற செயல் அல்லாஹ்வோடு இணைக்கப்படும் போது இந்த படைப்புகளுடைய பார்வையும் அல்லாஹ்வுடைய பார்வையும் சமமா? நிச்சயமாக இல்லை. எப்படி அல்லாஹ்வுடைய உள்ளமையும் படைப்புகளுடைய உள்ளமையும் சமம் இல்லையோ, அதுபோன்று அல்லாஹ்வுடைய பண்பும் படைப்புகளுடைய பண்பும் சமம் அல்ல. கவனமாக கேளுங்கள், அல்லாஹ்வுடைய பண்புகளும் படைப்புகளுடைய பண்புகளும் சமம் அல்ல. இவர்கள் என்ன உதாரணம் சொல்கிறார்கள் சகோதரிகளே, ஒருத்தர் மாடியில இருக்கிறாரு, அவர்கள் சொல்கிற வார்த்தையை சொல்கிறேன், ஒருவர் மாடியில இருக்கிறார், அந்த மாடியிலிருந்து அவர் கீழே இறங்குகிறார் என்றால் மாடியிலே அவர் இருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அவங்க சொல்லக்கூடிய லாஜிக், ஹதீஸை மறுப்பதற்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய லாஜிக், ஒருவர் மாடியில இருக்கிறார், மாடியிலிருந்து கீழே இறங்கி தளத்திற்கு வருகிறார் என்றால் அவர் மாடியிலே இல்லை என்று பொருள். கீழே வந்து விட்டார், அப்ப மாடி காலியாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ் அரிசிலே இருக்கிறான், அரிசிலிருந்து முதல் வானத்திற்கு இறங்குகிறான் என்றால் அரிசி காலியாக இருக்கிறது, அரிசிலே யார் இருக்கிறார்? இங்கே என்ன செய்து விட்டார்கள்? அல்லாஹ் இறங்குகிறான் என்ற அல்லாஹ்வுடைய சிபத்தை, அல்லாஹ் இறங்குகிறான் என்ற நுசூல் என்ற அல்லாஹ்வுடைய சிபத்தை படைக்கப்பட்ட ஒரு மனிதன், ஒரு படைப்பு மேல்தலத்திலிருந்து கீழ்த்தலத்திற்கு இறங்குவதற்கு ஒப்பாகிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய உள்ளமையை ஒப்பாக்கக்கூடியவனும் காப்பிர்தான், அல்லாஹ்வுடைய பண்புகளை ஒப்பாக்கக்கூடியவனும் காப்பிர்தான். புரியுதா? இப்ப நம்ம பாக்குற மாதிரி தான் அல்லாஹ் பாக்குறான். எப்படி நமக்கு திரைக்கு பின்னாடி தெரியாதோ அதனால அல்லாஹ்வுக்கும் திரைக்கு பின்னாடி தெரியாது. தூரமா இருக்கிறது நமக்கு தெரியாத மாதிரி அல்லாஹ்வுக்கும் தெரியாது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய பார்வை படைப்புகளின் பார்வையை போன்று கிடையாது. வஹுவ யுத்ரிக் லா துத்ரிகுல் அப்சார், வஹுவ யுத்ரிகுல் அப்சார், வஹுவ லதீஃபுல் கபீர் என்று இருக்கும்போது அல்லாஹ் அரிஷின் மீது உயர்ந்திருப்பதோடு, அல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அரிஷின் மீது உயர்ந்திருப்பதோடு அவன் முதல் வானத்திற்கும் இறங்குகிறான். முடிந்தது. தெளிவான ஈமான். அல்லாஹ் அரிஷின் மீது உயர்ந்திருப்பதோடு அவன் முதல் வானத்திற்கும் இறங்குகிறான். ஏனென்றால் அவனுடைய இறங்குதல் படைப்பினங்களுடைய இறங்குதலை போன்று கிடையாது. அவன் உயர்ந்திருப்பதோடு இறங்கவும் முடியும். அவனால் படைப்புகளை போன்று பலவீனமானவன் கிடையாது. உயர்ந்திருந்தால் உயர்ந்திருக்க வேண்டும், இறங்கினால் இறங்க வேண்டும், இரண்டில் ஒரு நிலைதான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹுவை நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது. அல்லாஹுடைய பண்பை தன்மையை நீங்கள் வரையறைக்கு உட்படுத்த முடியாது. அவனுடைய தன்மை படைப்புகளின் தன்மைக்கு அப்பாற்பட்டது, பரிசுத்தமானது. தஆல அல்லாஹு அம்மா யஸிஃபூன். புரிகிறதா? இப்போது அடுத்து ஒரு கேள்வியை பாருங்கள். இப்ப இந்த உலகம் சுற்றி கொண்டே இருக்கிறது, பூமி சுற்றி கொண்டே இருக்கிறது, எங்கேயாவது ஒரு இடத்திலே இரவு இறந்து இருந்து கொண்டுதானே இருக்கிறது. அப்போது அல்லாஹு தஆலா 24 மணி நேரமும் பூமியில் இருந்து கொண்டுதான் இருக்கிற, முதல் வானத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறானா? இது கேட்கிறதுக்கு அவர்களுக்கோ அவர்களுடைய அபிமானிகளுக்கோ ரொம்ப சுவையா தெரியுது. ஆகா, என்ன அருமையான விஷயம் பாருங்க, வாதம் பாருங்க. அதாவது அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான், அவன் அரசின் மீது உயர்ந்திருப்பதோடு என்று சொல்லும் போது என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னா, இப்ப இந்த இரவு என்பது உலகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து கொண்டுதான் இருக்குது. ஒரு இடத்தில் முடிந்தால் இன்னொரு இடத்தில் அந்த இரவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இரவில் ஒரு பகுதி அப்படியே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி என்றால் அல்லாஹ் முதல் வானத்திலேயே தங்கி விடுகிறானா, முதல் வானத்தில் இருந்து கொண்டே இருக்கிறானா? எனவே இந்த மாதிரி ஹதீஸுகளை இஸ்லாத்துல சொன்னா மத்தவங்க இஸ்லாத்தை கேள்வி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, இஸ்லாமை நகைக்க ஆரம்பித்து விடுவார்கள். இப்படிலாம் ஹதீஸ்ல இருக்கு என்று கூறியவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அறிவியல் தெரியாத காலத்துல ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க, அது அப்படியே சஹாபாக்கள் நம்பிக்கிட்டாங்க. எனவே நம்ம எல்லாம் அப்படி அதை விளங்கிக் கொள்ள கூடாது, நம்ப கூடாது. என் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இதைவிட ஒரு இறை மறுப்பு, இறை நிராகரிப்பு இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒன்று இருக்க முடியுமா என்று நீங்கள் உங்களை கேட்டுக் கொள்ளுங்கள், சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட கடுமையான வார்த்தையை குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள்! என்ன இங்கே நிலைமை என்ன? இவர்கள் இப்படி கூறி ஒரு பெரிய ஆதாரத்தை முன்வைத்து பெரிய அறிவுபூர்வமான ஒரு தர்க்கத்தை, லாஜிக்கை கூறி இவர்கள் நிகழ்த்தி விடுகிறார்கள் என்றும் தன்னுக்குத்தானே இவர்கள் ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். உண்மை என்ன? இப்படி இவர்கள் சொல்லும் போதும், இவர்கள் அல்லாஹ்வை படைப்புகளோடு ஒப்பாக்கிவிட்டார்கள். புரியுதா? இப்படி இவர்கள் கூறும் போதும் அல்லாஹ்வை படைப்புகளோடு ஒப்பாக்கி விட்டார்கள். நீ கேட்கலாம், எப்படி ஒப்பாக்கி விட்டார்கள் என்று கேள்வி வருதா இல்லையா? வருதா இல்லையா? எப்படி ஒப்பாக்கி விட்டார்கள்? இத நீங்க புரிந்து கொள்வதற்கு நான் ஒருத்தருக்கு இருந்தாரு உதாரணத்துக்கு. இப்ப இந்த சூரியன் சந்திரன் சுற்ற சுற்ற ஒரு நாள் ரெண்டு நாள், அப்ப 30 நாள் ஆகிவிட்டால் என்ன ஆகுது? 30 நாள் ஆகிட்டா என்ன ஆகுது? ஒரு மாசம் ஆகுது. 12 மாசம் ஆகிவிட்டால் என்ன ஆகுது? ஒரு வருஷம் ஆகுது. இப்படி மாதங்கள் ஆண்டுகள் என்று சுற்றி கொண்டிருக்கின்றன. இப்ப உதாரணத்துக்கு உங்கள்ல ஒருத்தருக்கு வயசு என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா? இருக்கா இல்லையா? வயசு என்று ஒன்று இருக்கிறது. ஏன்? சூரியன் சந்திரன் சுற்ற சுற்ற நீங்கள் அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்க இருக்க உங்களுடைய வயது இப்போது ஏறிக்கொண்டே செல்கிறது, வயது உங்களுக்கு கூடிக்கொண்டே செல்கிறது. புரியுதா இல்லையா சொல்றது? ஒருத்தருக்கு 20 வயசு, ஒருத்தருக்கு 30 வயசு, ஒருத்தருக்கு 40 வயசு, 50 வயசு என்று சொல்கிறோம் நாம். இப்ப இந்த அடிப்படையில அப்ப அல்லாஹ்வுக்கு எத்தனை வயசு? சூரியனும் சந்திரனும் சுத்திக்கிட்டு தானே இருக்கு, அப்ப அல்லாஹ்வுக்கும் ஒரு வயசு ஆகத்தானே செய்யும். புரியுதா கேட்கிறது என்று கேட்டால் அந்த முட்டாள் அறிவாளிக்கு என்ன பதில் சொல்வீர்கள்? எப்ப சூரியன் சந்திரன் சுத்துனா அப்ப கண்டிப்பா வயசாகிட்டே போகும், பழசாகிட்டே போகும். இப்ப இந்த சூரியன் சந்திரன் சுத்திக்கிட்டு தானே இருக்கு, அல்லாவுக்கு அப்ப வயசாவலையா? அல்லாவுக்கு வயசாகிட்டு தானே போகுது, அல்லாவும் பழசாகிட்டு தானே போறான் என்று ஒரு முட்டாள் அறிவாளி கேட்டால், சரி நான் இப்படி கேட்கிறேன் என்று ஒருவன் கேட்டால் அவனுக்கு நீங்கள் என்ன பெயர் சொல்வீர்கள் உங்கள் தமிழ்ல? இந்த மாதிரி கேட்பவனுக்கு முதல்ல என்ன சொல்லுவீங்க பேர்? முட்டாள் என்று சொல்வீர்கள், அறிவிலி என்று சொல்வீர்கள், அல்லாஹ்வை அறியாத ஜாஹில் என்று சொல்வீர்கள். ஏன்? இப்ப நீங்க விளக்க சொல்லுங்க. சூரியன் சந்திரனை படைத்தவன் அல்லாஹ், இந்த படைப்பினங்களின் சுழற்சிக்கு அவன் கட்டுப்பட்டவன் அல்ல, இந்த படைப்பினங்கள் தான் அல்லாஹ்வின் இயக்கத்திற்கு கட்டுப்பட்டவை. எனவே சூரியன் இதுவரை அல்ல, இன்னும் கோடி ஆண்டுகள் சுற்றி வந்தாலும் அது அல்லாஹ்விலே மாற்றத்தை ஏற்படுத்தாது. அல்லாஹ் அதன் சுழற்சிக்கு கட்டுப்பட்டவன் அல்ல, அல்லாஹ் அதற்கு அப்பாற்பட்டவன். புரிகிறதா? புரிகிறதா இல்லையா? என்று இருக்கும் போது இந்த இரவு பகல் மாறி மாறி வருவது இது படைப்பினங்களாகிய நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றமே தவிர இது அல்லாஹுவிற்கு ஏற்படக்கூடிய மாற்றம் அல்ல, அல்லாஹுவின் சுழற்சிக்கு கட்டுப்படக்கூடியவன் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் இந்த சூரியன் சந்திரனின் சுழற்சிக்கு கட்டுப்பட்டவன் அல்ல. இவர்கள் இப்படி கேள்வி கேட்பது கொண்டு அல்லாஹ் இந்த சூரியனின் சந்திரனின் சுழற்சிக்கு கட்டுப்பட்டவனாக ஆகிவிடுகிறார் என்று படைத்த காலத்தை படைப்பினங்களின் கட்டுப்பாட்டுக்குள் நுழைத்து விடுகிறார்கள். நாம் இந்த படைப்பினங்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது போன்று. ஆகவே இந்த கேள்வியும் முட்டாள்தனமான கேள்வி, நிராகரிக்கும்படியான கேள்வி. அல்லாஹு தஆலா அவன் சூரியன் சந்திரனை சுழற்றுகின்றான், எனவே இந்த சூரியன் சந்திரன் மாறி மாறி வந்தாலும் உலகத்தில் எங்கேயாவது ஒரு பகுதியிலே இருந்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் அரசுக்கு மேலே உயர்ந்திருப்பதோடு முதல் வானத்திலே இறங்கி அந்த இரவின் அடியார்களுக்கு இரவின் மூன்றில் ஒரு பகுதியாக இருக்கும் போது, அடியார்களுக்கு இரவின் மூன்றில் ஒரு பகுதியாக இருக்கும் போது அடியார்களிடத்திலே அல்லாஹ் பேசுவது, இது அவனுக்கு முடியாத ஒன்று கிடையாது, இது அவனுடைய தன்மைக்கு முரண்பட்ட ஒன்று கிடையாது, இது அருகிலே அவன் உயர்ந்திருக்கிறான் என்பதற்கு முரண்பட்ட ஒன்று கிடையாது. என்னையத்திற்குரியவர்களே, இந்த ஒரு உதாரணத்தை நாம் ஏன் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த இதுதான் இந்த லாஜிக்கை வைத்துக் கொண்டு சஹீஹுல் புகாரியிலேயோ அல்லது ஏனைய ஹதீஸ் கிரந்தத்திலேயோ அவர்கள் தங்களுடைய லாஜிக்கால் பல ஹதீசுகளை 60 70 இப்போது 100 மேல் சென்று கொண்டிருக்கிறார். இப்படி ஹதீசுகளை மறுக்கின்றார்களே, அதற்கு காரணம் என்ன? அவர்கள் தங்களுடைய இல்மை லாஜிக்காக தர்க்கமாக விவாதங்களாக ஆக்கிவிட்டார்கள். விவாதம் செய்பவன், தர்க்கம் செய்பவன் காஃபிர் என்று அல்லாஹு தஆலா அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கின்றான். சூரா காஃபிர், மூமின் என்று இந்த சூராவிற்கு பெயர் சொல்லப்படும். 40th அத்தியாயத்தின் 4th வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். 40th அத்தியாயம் 4th வசனம், மா யுஜாதிலு ஃபி ஆயாதில்லாஹி இல்லல் லதீன கஃபரு. மா யுஜாதிலு ஃபி ஆயாதில்லாஹி இல்லல் லதீன கஃபரு. அல்லாஹ்வுடைய வசனங்களிலே தர்க்கங்கள் செய்பவர்கள் இவை மறுப்பாளர்களாகத்தான் இருப்பார்கள். மா யுஜாதிலு ஃபி ஆயாதில்லாஹி இல்லல் லதீன கஃபரு. அல்லாஹ்வுடைய வசனங்களிலே தர்க்கம் விவாதங்கள் லாஜிக் பேசுபவர்கள் அவர்கள் இறை மறுப்பாளர்களை தவிர வேறில்லை. இறை மறுப்பாளர்களை தவிர மற்றவர்கள் அல்லாஹ்வின் வேதத்திலே அல்லாஹ்வின் வசனங்களிலே தர்க்கம் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் அவருடைய புத்தகம் அல் குர்ஆன் 40th அத்தியாயத்தில் 4th வசனத்திலே சொல்கிறான். எனவே நம்முடைய இல்மு பலனுள்ள இல்மாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லிவிட்டால் பணிந்து விட வேண்டும், கட்டுப்பட்டு விட வேண்டும் என்ற நிலைமைக்கு நாம் வர வேண்டும். இதற்கு நாம் முன்னோடிகளாக வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சஹாபாக்களை, அதற்கு பிறகு சிறப்பிற்குரிய தாபியீன்களை, அதற்கு பிறகு சிறப்பிற்குரிய மார்க்க அறிஞர்களை நாம் இதற்கு வழிகாட்டிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள்தான் உண்மையிலேயே குர்ஆன் ஹதீஸை சரியாக புரிந்தவர்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, ஒருவர் குர்ஆனை ஹதீஸை கற்றுக்கொண்டார், அவர் அந்த குர்ஆனை ஹதீஸை பரப்புவதற்காக தர்க்கம் செய்யலாமா என்று கேட்கிறார்கள். அப்போது இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, அப்படி தர்க்கம் செய்யக்கூடாது. அவர் தெரிந்ததை மக்களுக்கு எடுத்துச் சொல்வார், மக்கள் ஏற்றுக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ், அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் வாய் மூடி மௌனமாக இருந்துவிட வேண்டும். ஏனென்றால் இந்த மார்க்கத்திலே நீங்கள் தர்க்கம் செய்வது, விவாதம் செய்வது உள்ளத்தில் உள்ள இல்முடைய நூரை போக்கி விடுகிறது, உள்ளத்தை கடினமாக்கி விடுகிறது, மனதிலே நயவஞ்சகத்தனத்தை குரோதத்தை ஏற்படுத்தி விடுகிறது. ஆகவேதான் பல நேரங்களிலே இமாம் மாலிக் அவர்களிடத்திலே கேள்விகள் கேட்கப்பட்டால் எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவார்கள், எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவார்கள். இப்போது இங்க என்ன பிரச்சனை, எனக்கு தெரியாதுன்னு சொல்றதா? அது எப்படிங்க? நான் ஒரு ஆலிமாயிட்டேன், நான் மார்க்க கல்வியை படிச்சுக்கிட்டேன், அதுல இன்னும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் படிச்சவங்க எல்லாம் பயந்து கொண்டு இன்னும் தெரியல, கேட்டு சொல்கிறோம், பார்த்து சொல்கிறோம், இன்னும் படித்து சொல்கிறோம் என்று இருக்கும் பொழுது 6 மாசத்தில் ஆளு எப்படி விளம்பரம் செய்யப்படுகிறது? 6 மாசத்தில் ஆளு குர்ஆனுக்கு தஃப்ஸீர் செய்யலாம், ஹதீஸுக்கு விரிவுரை சொல்லலாம், மார்க்க சட்டங்களிலே தீர்ப்பு சொல்லலாம். 3 வருஷத்திலே ஆளு, 5 வருஷத்திலே ஆளு, 4 வருஷத்திலே ஆளு என்றெல்லாம் இன்று ஏதோ டிப்ளமோ கோர்ஸ் போன்று, கம்ப்யூட்டர் டிப்ளமோ கோர்ஸ் போன்று இந்த மார்க்க கல்வியை மக்கள் ஆக்கிவிட்ட நிலையிலே நாம் இன்று வாழ்கிறோம். அன்பிற்குரிய சகோதரிகளை, மார்க்க அறிஞர்கள், சிறப்பிற்குரிய முன்னோர்கள் சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா தீங்கை நாடிவிட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தீங்கை நாடிவிட்டால் அவனுக்கு அமலுடைய வாசலை, அமலுடைய வாசலை அல்லாஹ் அடைத்துவிட்டு தர்க்கத்தின் வாசலை திறந்து விட்டு விடுகிறான். புரிகிறதா? அமலுடைய வாசல் அடைபட்டு போய்விடும், தர்க்கத்தின் வாசல் அவனுக்கு திறக்கப்பட்டுவிடும். ஒரு மனிதன் மார்க்கத்தில் அதிகமாக குதர்க்கம் தர்க்கம் பேசுகிறான், விவாதிக்கிறான் என்றால் அவனிடத்தில் அமல் இருக்காது, பேச்சுதான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல வேண்டும், எல்லாவற்றிலும் நான் தர்க்கித்து விட வேண்டும் என்று ஒருவன் விரும்புகிறான் என்றால் அங்கே அவனுக்கு அமலுடைய பாக்கியம் அவனுடைய அமலுடைய வாக்கியத்தை அவன் இழந்து விடுகிறான். தர்க்கத்தின் வாசல் அவனுக்கு திறக்கப்பட்டு விட்டது. இங்கே என்ன பிரச்சனை? தெரியாது என்று சொல்வதா? எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. எப்படி எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை, இது இந்த மார்க்கத்திலே இல்லை. உங்களுக்கு இது கேட்பதற்கும் எடுத்த எடுப்பிலே சற்று என்ன இப்படி சொல்றாங்களே, தெரிந்து கொள்ளக்கூடாது மார்க்கத்தில் எங்க இருக்கு, தேடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதானே இருக்கிறது. அன்பு சகோதரிகளே, எதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எதை நமக்கு மறைத்து விட்டார்களோ, எதை நமக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவுபடுத்தவில்லையோ அதிலே மௌனம் காத்துவிட வேண்டும். முதலிலே குர்ஆனை எடுத்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே குரைஷிகள் யூதர்களிடமிருந்து கேட்டு வந்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். தெரியுமா அது என்ன கேள்வின்னு சொல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியா என்று சோதிப்பதற்கு யூதர்களிடத்திலே சென்று மூன்று கேள்விகளை கேட்டுவிட்டு வருகிறார்கள் குரைஷிகள். அந்த மூன்று கேள்வி என்ன என்று தெரியுமா? என்ன கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம். நீ இந்த கேள்விக்கு இவர் பதில் சொன்னால் இவர் நபி என்று நீங்கள் உறுதி கொள்ளுங்கள் என்று. முதலாவது கேள்வி என்ன? குகைவாசிகள், நீண்ட காலம் குகையிலே தங்கியவர்கள் என்று ஒரு கூட்டம் சென்றிருக்கிறார்கள், அவர்களை பற்றிய எழுமி என்ன? கிழக்கிலிருந்து மேற்கு வரை ஆட்சி செய்த மனிதரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ரூஹை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்ற மூன்று கேள்விகளை கேளுங்கள். இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லிவிட்டால் அவர் நபி என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று யூதர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மூன்று கேள்விகளுக்கு பதில் சொல்வது நபியின் மீது எவ்வளவு அவசியமாக ஆகிவிடுகிறது. ஏன்னா இது என்ன விஷயம்? இது தீனுடைய தீன் ஜெயிக்க போகிறதா, நபி உண்மையானவரா அல்லது உண்மையற்றவரா என்பதை நிரூபிப்பதற்காக கேட்கப்படுகிற கேள்வி. நபி உண்மையானவரா அல்லது உண்மை இல்லை, அதாவது உண்மையில் இல்லையா என்பதை நிரூபிப்பதற்காக கேட்கப்படுகிற கேள்வி. அவ்வளவு பெரிய கட்டாயத்திற்கு அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்பந்திக்கப்படுகின்றார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இரண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்கிறான், மூன்றாவது கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. என்ன செய்கிறான்? இரண்டு கேள்விகளுக்கு பதில் கூறுகிறான், மூன்றாவது ஒரு கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்லவில்லை. இது உங்களுக்கு புரியாது, இதை நீங்க தெரிஞ்சுக்க கூடாது. அல்லாஹ் சொல்லிடுறான், அஸ்ஹாபுல் கஹ்ஃபுக்கு அல்லாஹ் விளக்கம் சொல்லிவிடுகிறான். கிழக்கிலிருந்து மேற்கு வரை ஆட்சி செய்த மனிதர்களுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லிவிடுகிறான். ரூஹை பற்றி கேட்கும் போது உங்களிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், ரூஹ் என் இறைவனுடைய கட்டளையிலே உள்ளது, உங்களுக்கு கல்வியிலிருந்து சொற்ப அளவை தவிர வேறெதுவும் கொடுக்கப்படவில்லை, எனவே இதை நீங்க புரிந்து கொள்ள முடியாது, இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிடுகிறான். இப்ப பாருங்க, மூன்று கேள்வி ஒரு நபியிடம் கேட்கப்படும் போது அந்த நபிக்கு அல்லாஹ் இரண்டின் அறிவை தருகிறான், ஒன்றின் அறிவை அல்லாஹ் தரவில்லை, மறுத்து விடுகிறான், இது உங்களுக்கு புரியாது என்று அல்லாஹ் தடுத்து விடுகிறான். இப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? கேட்கப்படுகிற எல்லா கேள்விக்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு பெயர் மார்க்கம் இல்லை. மார்க்கம் என்பது என்ன? சிலவற்றுக்கு விளக்கம் சொல்லப்படும், சிலவற்றை கூறியபடி அப்படியே உள்ளதை உள்ளவாறு நம்பிக்கை கொண்டு விட வேண்டும். அதற்கு பெயர் தான் ஈமான், அதற்கு பெயர் தான் தீன். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று எண்ணிக்கொள்வது போன்று என்ன, யார் அதிகம் பேசுகிறார்களோ, யார் அதிகம் பேசுகிறார்களோ, எல்லா விஷயத்திலும் தங்களுடைய ஆய்வை பேசுகிறார்களோ, தங்களுடைய விளக்கத்தை கூறுகிறார்களோ, அவர்களை பெரிய ஆளுங்கள் என்று மக்கள் எண்ணுகிறார்கள். அப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் பேசினார்களா குறைவாக பேசினார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக குறைவாக பேசினார்கள். இப்ப யார் பெரிய ஆளுன்னு சொல்லுங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு சஹாபாக்களே வாருங்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, முஆத் இப்னு ஜபல், இப்னு மஸ்ஊத், ஜைத் இப்னு சாபித் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப குறைவாக பேசினார்கள். பின்னால் வந்த சிறிய சிறிய சஹாபாக்கள் இப்னு அப்பாஸ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா போன்ற சஹாபாக்கள் நிறைய பேசினார்கள். இப்போது சொல்லுங்கள், மூத்த சஹாபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, முஆத் இப்னு ஜபல் போன்றவர்கள் கல்வியிலே பெரியவர்களா, அல்லது அனஸ் இப்னு அப்பாஸ் போன்ற சஹாபாக்கள் கல்வியிலே பெரியவர்களா? இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது? அதிகம் பேசுவது கல்வி அதிகம் உள்ளது என்பதற்கு அடையாளம் அல்ல. இதை அன்புக்குரிய சகோதரிகளே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதிகம் பேசுவது கல்வி அதிகமாக உள்ளது என்பதற்கு அர்த்தம் அல்ல. அமைதியாக இருப்பது கல்வி இல்லை என்பதற்கு அர்த்தம் அல்ல, கல்வி இல்லை என்பதற்கு அடையாளம் அல்ல. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு முறை மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். மார்க்க அறிஞர்களிலே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அல்லாஹ்வை அஞ்சிய மார்க்க அறிஞர்களிலே ஒரு பெரிய அறிஞர் பள்ளிக்கு வருகிறார்கள். அங்கே ஒரு கூட்டம் மார்க்க விஷயங்களை பற்றி அப்படியே விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஹலாலா, இது ஹராமா, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, இது அந்த ஆயத்துல அப்படி என்ன சொல்லப்படுது, அந்த ஆயத்து அப்படின்னு சொன்னா இந்த ஹதீஸ் என்ன இப்படி சொல்லப்படுது என்றெல்லாம் அவர்கள் மஸ்ஜிதிலே உட்கார்ந்து இன்று பல மாணவ மாணவிகள் செய்து செய்வதை கொன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இந்த நேரத்தில் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் அமல் செய்வதிலே தடைவடைந்து விட்டு அமல் செய்வதிலே ஆர்வம் இல்லாத காரணத்தால் இப்படி மார்க்கத்திலே தர்க்க விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். என்ன செய்கிறார்கள்? அமல் செய்வதிலே ஆர்வம் இல்லாத காரணத்தால் இவர்கள் இப்படி மார்க்க விஷயங்களிலே விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள், தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்ற மற்றொரு ஒரு பெரிய பிரச்சனை என்ன? யார் ஒருவன் பெரிய பிரசங்கியாக இருக்கிறானோ, யாருடைய பேச்சுக்கு பல நூறுகணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகிறார்களோ அவர்களை மக்கள் அறிஞர்களாக எண்ணுகிறார்கள். பாருங்க, அவர் பேச்சுக்கு எவ்வளவு கூட்டம் வருது, இவர் பேச்சுக்கு ஒருத்தருமே வர்றது இல்லையா, அப்ப அவருதான பெரிய ஆளின். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிற வார்த்தையை பாருங்கள். இப்னு மஸ்ஊத் அவர்களும் சொல்லி இருக்கின்றார்கள், ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் பல சஹாபாக்களும் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கின்றார்கள். தங்களுடைய காலத்தில் உள்ளவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் இப்போது ஒரு காலத்திலே இருக்கிறீர்கள், இந்த காலத்திலே ஆளுங்கள் அதிகமாக இருக்கிறார்கள், பிரசங்கிகள் குறைவாக இருக்கிறார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே ஆளுங்கள் குறைந்து விடுவார்கள், பிரசங்கிகள் அதிகமாகி விடுவார்கள் என்று. இப்போது என்ன சித்தனா என்று சொன்னால், பிரசங்கம் செய்யக்கூடிய மார்க்க அழைப்பு பிரச்சாரம் செய்யக்கூடிய எல்லோரையும் மக்கள் முஸ்திகளாக, ஆளுங்களாக, இமாம்களாக, முஜத்தகிர்களாக, ஆராய்ச்சி செய்யக்கூடிய பேரறிஞர்களாக ஆக்கிக் கொண்டார்கள். அவர்களிடத்திலே தங்களுடைய பத்துவாவை கேட்கும் போது அவர்கள் இல்ம் இல்லாமல் கூறி தாங்களும் வழிகட்டு விடுகிறார்கள், பிறரையும் வழிகெடுத்து விடுகிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இல்ம் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இல்ம் குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து அதற்கு சஹாபாக்கள் கூறிய விளக்கத்திலிருந்து பெற்றுக் கொள்ளப்படுகிறதோ அதுதான் இல்ம். ஏனென்றால் இந்த சஹாபாக்கள் யார் தெரியுமா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி தோழர்களை பற்றி சொல்லுகின்றார்கள், நீங்கள் யாரையும் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு முன்னால் இறந்து விட்டார்களே நபி தோழர்கள், அவர்களை பின்பற்றி இந்த மார்க்கத்தை செயல்படுத்துங்கள். ஏனெனில் இன்னஹும் அபர்ரும் நாஸி குலூபா, கல்பால் உள்ளத்தால் அவர்கள் மிக நல்லவர்கள், கல்பால் அவர்கள் மிக நல்லவர்கள். கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம், நீங்கள் இந்த கருத்தோடு ஒத்து போகிறீர்களா இல்லையா? யாருடைய கல்பு நல்ல கல்பு, சுத்தமான கல்பு, இந்த காலத்திலே வாழ்கிற நம் போன்ற மக்களுடைய கல்பா, அல்லது குர்ஆன் இறக்கப்பட்ட போது அந்த குர்ஆன் மரணம் செய்து அந்த குர்ஆனுடைய வார்த்தைகளால் வசனங்களால் உருக்கி வார்க்கப்பட்டு ஈமான் கொண்டவர்கள் என்று குர்ஆனால் சாட்சி சொல்லப்பட்ட அந்த சமுதாயத்தின் உள்ளம் நல்ல உள்ளமா? உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான். அல்லாஹ் என்ன சொல்கிறார்? உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான். படித்து பாருங்கள், சூரத்துல் முஜாதிலா 58வது அத்தியாயத்தின் 22வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான், பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான், தங்கள் உறவினர்கள் எதிரிகளாக பத்ரிலே வந்தபோது அவர்களின் தலைகளை சீவிய முஃமின் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், கதபல் உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான். இங்க கதபவுடைய ஃபாயில் யார்? கதபவுடைய ஃபாயில் யார்? உலாயிக அவர்கள் கதப எழுதிவிட்டான், ஃபீ குலூபிஹிம் அவர்களது உள்ளங்களிலே, அல் ஈமான் ஈமானை எழுதியவன் யார்? அல்லாஹ் எழுதிவிட்டான். ஃபீ குலூபிஹிம் அவர்களுடைய உள்ளங்கள், யாருடைய உள்ளங்கள்? அந்த மூமினான சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எதை எழுதிவிட்டான்? ஈமானை எழுதிவிட்டான். அப்ப அல்லாஹ் உள்ளங்களிலே ஈமானை எழுதியதற்கு பிறகு அந்த ஈமான் அழியும் என்றால் அப்ப அல்லாஹ் எழுதியது பலவீனமானதா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை பார்த்து எப்படி சொல்கிறான் பாருங்கள், சூரத்துல் ஹுஜுராத் 49வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தில், யா அர்ஹமர் ரஹீம், வலாகின்னல்லாஹு ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வ ஜய்யனஹு ஃபீ குலூபிக்கும் வ கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான் உலாயிக ஹுமுர் ராஷிதூன். சூரத்துல் ஹுஜுராத்துடைய 7வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த இடத்திலே? அல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு ஈமானை பிரியத்திற்குரியதாக, நேசத்திற்குரியதாக ஆக்கிவிட்டான், தக்குவாவை நேசத்திற்குரியதாக ஆக்கிவிட்டான், இறை நிராகரிப்பை, பாவம் செய்வதை, மார்க்கத்தை மீறுவதை அவர்களுக்கு அல்லாஹ் வெறுப்பாக்கிவிட்டான். இப்போது சொல்லுங்கள், இந்த சஹாபாக்கள், இந்த மூமின்கள் உள்ளத்தால் சுத்தமானவர்களா அல்லது நம் காலத்திலே வாழ்கிற மக்கள் உள்ளத்தால் சுத்தமானவர்களா? நம் காலத்தில் வாழ்ந்தவர்கள் சிலர் உள்ளத்தில் சுத்தமானவர்களாக இருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அதிகம் சுத்தம் உள்ளவர்களாக, சான்று கொடுக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சுத்தம் உள்ளவர்களாக யார் இருந்தார்கள்? அடுத்து ஒரு வசனத்தை பாருங்க, இன்னும் அடுத்தமான வசனம் அல்லாஹ் சொல்கிறான், فأنزل الله سكينته على رسوله وعلى المؤمنين وألزمهم كلمة التقوى وكانوا أحق بها وأهلها وكان الله بكل شيء عليما. سورة الفتح 48வது அத்தியாயத்தில் 26வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சூரத்துல் ஃபத்ஹ் 48வது அத்தியாயத்தில் 26வது வசனம் அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், அல்லாஹ் சகீனாவை இறக்கினார், சகீனாவை இறக்கினார், சகீனத்தஹு தன்னுடைய சகீனாவை இறக்கினார், தன்னுடைய விசேஷமான மன நிம்மதியை, அருளை இறக்கினார். யார் மீது இறக்கினார்? அலா ரசூலிஹி, முதலாவதாக தன் ரசூலின் மீது இறக்கினார், வஅலல் முஃமினீன் மூமின்கள் மீது இறக்கினார். சொல்லுங்க பார்க்கலாம், ரசூலோடு இருந்த மூமின்கள் யார்? சஹாபாக்கள். ரசூலின் மீது இறக்கினார், அந்த மூமின்கள் மீது, அல் முஃமினூன் அல் இஸ்லாம் அஹத தஹ்னி அல் முஃமினூன் அல்லதீன காமூ மஅ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஃமினூன் அல்லதீன ஜாஹது மஅ ரசூல் ஃபீ பத்ர் வஉஹத் வல் அஹ்ஸாப் வஹுனைன் வதபூக் وفي كل المعارك الذين عاشوا مع الرسول صلى الله عليه وسلم الذين هاجروا مع الرسول الذين نصروا الرسول وآووه الله اكبر وعلى المؤمنين அடுத்து என்ன சொல்கிறான்? والزمهم كلمة التقوى. உங்களுக்கு அனைவாக படித்திருக்கலாம், லாசிம் மல்சூம் என்று சொல்வார்கள், லாசிம் மல்சூம். சூரியன் உதித்து விட்டது என்றால் காலை கண்டிப்பு, பகல் கண்டிப்பு. சூரியன் மறைந்து விட்டது என்றால் இரவு அவசியம், லாசிம் மல்சூம். சூரியன் இருக்கிறது என்றால் பகல் இருந்தாக வேண்டும், சூரியன் மறைந்து விட்டது என்றால் பகல் இருக்க இரவு வந்துவிடும், லாசிம் மல்சூம். அல்லாஹ் சொல்கிறான், வஅல்ஸமஹும் கலிமத்த தக்வா, தக்வாவுடைய கலிமாவை. இதற்கு தமிழிலே ஒரு வார்த்தையிலே எந்த மொழியாக்கத்திலும் தமிழாக்கம் செய்துவிட முடியாது. அரபியிலே சொல்கிறேன் பாருங்கள், وَأَلْزَمَهُمْ كَلِمَةَ التَّقْوَى بِمَعْنَى أَنَّ اللَّهَ سُبْحَانَهُ وَتَعَالَى جَعَلَ كَلِمَةَ التَّقْوَى تُلَازِمُ الصَّحَابَةَ رَضِيَ اللَّهُ عَنْهُمْ وَتَتَّصِلُ بِهِمْ اتِّصَالَ الْجَسَدِ بِالرُّوحِ وَلَا تُفَارِقُهُمْ أَبَدًا أَبَدًا بِحَيْثُ لا نميز اصحاب الرسول بحيث لا نميز اصحاب الرسول خارجين عن الايمان مجردين عن الايمان وهذا امر محال وهذا امر لا يكون البتة ابدا صحابي الرسول لا بد ان يكون مؤمنا المؤمن الكامل لا بد ان يكون صحابي الرسول لماذا لان الله عز وجل قال الزمهم كلمه التقوى ليش وكانوا احق بها واهلها وكانوا احق بها من جميع الامم من لدن ادم عليه الصلاه والسلام الى يوم القيامه من جميع الناس من بني اسرائيل ومن كل الامم كانوا احق بها واهلها هم كانوا مستحقين لها مستحقين لذلك المعنى وكانوا اهلها احق بها هم الذين يستحقون لهذه الكلمه الله اكبر الله يقول சொல்கிறார் இந்த கலிமத்து தக்வாவை அவர்களோடு திரியாமல் அப்படியே அல்ல அவர்களோடு ஒட்டி பிணைந்து விட்டான் அவர்களை சேர்த்து விட்டான் அதற்கு அவர்கள் தகுதி உள்ளவர்களாக இருந்தார்கள் அது அவர்களுக்கு அவர்கள் தான் அதற்கு தகுதி உள்ளவர்களாக இருந்தார்கள் அதற்கு உரிமை உள்ளவர்களாக இருந்தார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே இன்னும் அதிக விளக்கத்தோடு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்படிப்பட்ட சஹாபாக்கள் உள்ளத்தால் சுத்தமானவர்களா அல்லது நம்முடைய நிலைமை என்னவாகும் முடிவு என்னவாகும் என்று பயந்து கொண்டிருக்கிற சாதாரண நம்முடைய நிலைமை நம்முடைய உள்ளம் சுத்தமானதா சிந்தித்து பாருங்கள் எனவேதான் இப்ர அப்பா சொல்லுகின்றார்கள் பின்பற்ற வேண்டுமா சஹாபாக்களின் வழியிலே தீனை பின்பற்றுங்கள் அவர்கள் உள்ளத்தால் சுத்தமானவர்கள் கல்வியிலே ஆழமானவர்கள் நீங்க சொல்லிட்டீங்க நான் திரும்ப சொல்ல வேண்டியதுல கல்வியிலே ஆழமானவர்கள் யார் அபூபக்கரா உமரா உஸ்மானா யார் ஆழமானவர்கள் அந்த சஹாபாக்கள் கல்வியிலே ஆழமானவர்கள் ஏன் குர்ஆன் அவர்களுக்கு மொழியிலே இறக்கப்பட்டது நீங்கள் நஹ்வு சர்ஃபு பலாகா இவற்றையெல்லாம் பல ஆண்டுகள் ஆகியும் இன்னும் குர்ஆனுடைய ஒரு சூராவை கூட சரியாக நீங்கள் தர்ஜுமா செய்ய முடியாத நிலையில் தான் நீங்கள் என்று சொன்னால் பொதுவாக இன்று கல்வி படிக்கின்ற மாணவர்கள் ஆலிம்களுடைய நிலையை நான் சொல்லுகின்றேன் சில ஆலிம்கள் இடத்திலே வந்து பெரிய விவாதங்களை பேச்சுகளை பேசும்போது இவ்வளவு பேசுகிறீர்களே இந்த மஜ்லிஸிலே ஒரு குர்ஆனுடைய வசனத்திற்கு நான் விளக்கம் கேட்கிறேன் ரொம்ப தூரம் போக வேண்டாம் என்ன புரியுதா சகோதரிகளே ஒரு குர்ஆன் வசனத்துக்கு டிக்ஷனரியை பார்க்காம தப்சீரை பார்க்காம தர்ஜமாவை பார்க்காம இங்க எனக்கு நீங்க அர்த்தம் எழுதி கொடுத்துருங்க உங்க பின்னாடி நான் எந்திரிச்சு வந்துடுறேன் என்று கூறிய நான் குர்ஆனில் உள்ள ஒரு சூரா அதிகமாக தொழுகையில் ஓதப்படுகிற சூரா தான் فالمغيرات الصبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود إذك نيجا ترجمة سولي لنا أستاذ ومع فنادي نعمل ذر إذك என்றால் அவர்கள் விழிக்கக்கூடிய விழியை நீங்கள் பார்த்திருந்தால் அனுதாபப்பட்டிருப்பீர்கள் அவர்கள் மீது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் இவ்வளவெல்லாம் படித்ததுக்கு பிறகு கூட ஒரு வசனத்துக்கு தர்ஜுமாவுடைய துணை இல்லாமல் தப்சீருடைய துணை இல்லாமல் அகராதியும் துணை இல்லாமல் அர்த்தம் புரிய முடியாமல் இருக்கின்ற நிலையிலே ஒருவர் சொல்கிறார் அலிக்கு குர்ஆன் தெரியலங்க நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட யாருக்கு நீங்கெல்லாம் நம்மளை பார்த்து சொல்றாரு நீங்கெல்லாம் சொல்றீங்கல்ல என்னமோ கல்வியின் வாசல் என்று அந்த அலிக்கு குர்ஆனுக்கு அர்த்தம் தெரியலங்க மகாதல்லா நான் சொல்லுவேன் இது குஃபர் என்று இறை நிராகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை என்று குர்ஆன் இறக்கப்பட்டது குரைஷிகளின் வார்த்தையிலே குரைஷிகளின் மொழியிலே அந்த குரைஷிகளின் நபிக்கு அடுத்ததாக சஹாபாக்கள் அதன் மொழியை புரிந்தவர்களாக இருந்தார்கள் நம்மள மாதிரி மதரசால படித்தவங்களுக்கு அரபி ஞானம் இல்ல பிறப்பிலேயே தாயின் மடியிலிருந்து அந்த மொழியை கற்றார்கள் எப்படிப்பட்ட ஞானமும் பசாகத்தும் அரபியின் பலாகத்தும் அணி கொடுக்கப்பட்டிருந்தார்கள் தெரியுமா அன்பு சகோதரிகளே எனவே கல்வியிலே ஆழமானவர்கள் அவர்கள் அவர்களிடத்திலே ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது, பிரஸ்டீஜ் கிடையாது. எப்படி என்ன விட உனக்கு தெரிஞ்சிருமா, நீ சொன்னதை நான் ஏத்துக்கணுமா என்ற பிரஸ்டீஜ் கிடையாது. உமர் ஒன்றை செய்கிறார், அது தவறு என்றால் அபு சயீத் குத்ரி சின்ன ஒரு சஹாபி அவர் சொல்கிறார், உமரே ஹதீஸ் இப்படி இருக்கிறது என்று புரிய வைக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். உமர் சொல்கிறார், தன்னை விட வயது குறைவான அலி சொல்லும் பொழுது அலி என்னை திருத்தினார், அலி என்னை திருத்திருக்கவில்லை என்றால் நான் அறிந்திருப்பேன் என்று பத்துவா கேட்கிறார்கள். தன்னுடைய மகளிடத்தில் சென்று, மகள் ஹஸ்தாவே நபியிடம் இருந்து ஒரு இடத்துல ஏதாவது எழுதி இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். இப்படி எந்த விதமான ஃபார்மாலிட்டிஸ் பார்க்காமல், சிறியவர் பெரியவர் என்ற பிரஸ்டீஜ் பார்க்காமல் கல்விகளை தேடி பெற்று அதன்படி செயல்பட்டவர்கள் தான் இந்த சஹாபாக்கள். மக்கள் மற்றவர்கள் அப்படி அல்ல. ஆணவம் அவர்களை கவி கொள்கிறது, பெருமை அவர்களை கவி கொள்கிறது, மக்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட மதிப்பு அவர்களை கவி கொள்கிறது. எனவே சத்தியத்தை ஏற்பதிலே தயக்கம் காட்டுகிறார்கள், சத்தியத்தை மறுக்கிறார்கள், தெளிவாக தெரிந்ததற்கு பின்னும் அதை புறக்கணிக்கிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சகோதரிகளே. குர்ஆன் ஹதீஸை லாஜிக்கின் அடிப்படையிலே, தத்துவத்தின் அடிப்படையிலே, அறிவின் அந்த தர்க்கவாதங்களின் அடிப்படையிலே அணுகுவதல்ல குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவது என்பது. ஈமான் கொண்டு இதாசு செய்து சஹாபாக்களுடைய புரிதலின் அடிப்படையிலே பின்பற்றுவதுதான் குர்ஆன் சுன்னாவை உண்மையிலே பின்பற்றுவது. இதை சொல்லும் பொழுது இவர்கள் இன்று சொல்கிறார்கள், இவர்கள் புதிய ஒரு மதுஹபை உருவாக்க பார்க்கிறார்கள், சஹாபாக்களை தக்லீது செய்ய சொல்கிறார்கள், தலஃபி என்று ஒரு பெரிய புதிய ஒரு மதுஹபை உருவாக்க பார்க்கிறார்கள் என்று. இல்லை அன்பிற்குரிய சகோதரிகளே, இவர்கள் எவ்வளவுதான் படித்தாலும் சரி, எவ்வளவுதான் இதை இகழ்ந்தாலும் சரி, இவர்களுடைய இந்த இடிச்சொல்களால், இவர்களுடைய இந்த படிச்சொல்களால் நீங்கள் பயந்து விடாதீர்கள். அல்லாஹ் ரசூல் பொருந்து கொண்டபடி சஹாபாக்களுடைய வழிகள். ஆகவே அந்த அடிப்படையிலே நாம் இல்மை கற்போமாக, இல்மை படிப்போமாக என்று கூறி இறுதியாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கூற்றை கூறி நான் இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வை நான் முடிக்க ஆசைப்படுகின்றேன். ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாம் அபு நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இப்னு அப்பாஸிடம் இருந்து, கால இப்னு அப்பாஸ் لقوم سمعهم يتمارون في الدين ஒரு கூட்டம் மார்க்கத்திலே தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள், விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அமா அலிம்தும், உங்களுக்கு தெரியுமா, இன்ன லில்லாஹி இபாதன் அஸ்கதஹும் கஷ்யத்துல்லாஹ் மின் கைரி ஐயின் வலா பக்மின். அல்லாஹ் இருக்கின்ற சில அடியார்கள் இருக்கிறார்கள், அவர்களை அல்லாஹுடைய பயம் வாய்மூட வைத்து விட்டது. அல்லாஹுடைய பயம் அவர்களை வாய்மூட வைத்து விட்டது. அவர்களுக்கு கொன்னல் இல்லை, அவர்கள் ஊமை இல்லை, ஆனால் அவர்கள் வாய்மூடி இருக்கிறார்கள். அவர்கள் வாய்மூடி இருப்பதற்கு அவர்கள் ஊமைகள் என்று எண்ணிவிடாதீர்கள், அவர்களுக்கு கொன்னல் பேச தெரியாது என்று எண்ணிவிடாதீர்கள். காரணம், அல்லாஹ்வுடைய பயம் அவர்களை வாய்மூட வைத்து விட்டது. வஇன்னஹும் லஹுமுல் உலமாவு வல் ஃபுஸஹா வஸ்ஸுலகா வன்னுபலா, அவர்கள் தெளிவாக பேச தெரிந்தவர்கள், இல்ம் உள்ளவர்கள், சரளமாக பேச தெரிந்தவர்கள், மிக திறமையாக பேச தெரிந்தவர்கள். வல் உலமாவு ஐயாமில்லா, அல்லாஹ்வுடைய தண்டனைகளை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அறிந்தவர்கள். غير انهم اذا تذكروا عظمه الله طاشت عقولهم اللهுடைய வல்லமை நினைக்கும்போது, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று, واذا ذكر الله وجلت قلوبهم, அல்லாஹ்வை நினைவுகூரப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கி விடுகின்றன. الا الذين امنوا ان تخشع قلوبهم لذكر الله, அல்லாஹ்வுடைய நினைவால் உள்ளங்கள் நடுங்கக்கூடிய நேரம் மூமின்களுக்கு வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்பதை போன்று, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நினைத்து அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம், அவர்களுடைய அக்கல்கள் எல்லாம் அப்படியே செயலற்று விடுகின்றன. அந்த பயத்தால் அவர்கள் அப்படியே பரிதவித்து விடுகின்றார்கள். அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஒடிந்து விடுகின்றன, நசுங்கி விடுகின்றன பயம். ஒன் கத்தாத் அல்சினத்துகும், நாவு பேச முடியாமல் திகைத்து விடுகிறது. حتى اذا استفاقوا من ذلك இந்த பயத்திலிருந்து, இந்த அச்சமான நிலையிலிருந்து அவர்கள் தெளிவு பெற்றாலோ யுஸாரிஊன இலல்லாஹி பில் அஅமாலிஸ் ஸாகியா, யுஸாரிஊன இலல்லாஹ் பில் அஅமாலிஸ் ஸாகியா, பரிசுத்தமான அமல்களை செய்து அல்லாஹ்விடத்திலே விரைந்து ஓடுகிறார்கள். புரிகிறதா என்ன சொல்கிறார்கள்? பேசவில்லை, வாய் மூடி இருக்கிறார்கள். ஊமை என்று எண்ணாதீர்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்திலே இருக்கிறார்கள், மயத்திலே இருக்கிறார்கள், உள்ளங்கள் எல்லாம் அவர்களுக்கு நடுங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, இந்த நிலையிலே இந்த அச்சத்திலிருந்து தெளிவு பெற்று அவர்கள் கொஞ்சம் இந்த நிலையிலிருந்து வெளியேறினால் பிறகு என்ன செய்வார்கள்? அமலிலே ஈடுபட்டு விடுவார்கள். குர்ஆன் ஓதுவது, சிக்ரு செய்வது, மக்களுக்கு நன்மையை ஏறுவது, தீமையை தடுப்பது, தொழுவது, நபிலான சுன்னத்தான தொழுகைகளை தொழுவது, பரலான தொழுகைகளை பேணுவது, அந்த தொழுகைக்காக எதிர்பார்த்திருப்பது என்று வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவார்கள். இந்த இடத்திலே குர்ஆனுடைய ஒரு வசனத்தை சொல்கிறேன் அன்பு சகோதரிகளே. அம்மன் ஹுவ கானிதுன், அம்மன் ஹுவ கானிதுன் நினைத்து பாருங்கள். இந்த வசனம் நம்முடைய பார்வைக்கு வரவில்லை. சூரத்து ஸுமர் 39வது அத்தியாயம், 39வது அத்தியாயத்தின் 9வது வசனம் பல இடங்களிலே வந்திருக்கின்றது. இரவு தொழுகையை பற்றி பல இடங்களிலே குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்களும் தெரிந்திருப்பீர்கள். இந்த ஒரு வசனத்தை நினைத்து பாருங்கள். அம்மன் ஹுவ கானிதும் சகோதரிகளே, நீங்களும் பல மாணவ மாணவிகளும் படிக்கின்ற காலத்திலே நாங்களும் கூட மார்க்க அறிஞர்களுடைய பெருமையை பேசியிருக்கலாம். இல்முக்கு படித்தீர்களா? என்ன சிறப்பு இருக்கிறது? அல்லாஹ் கேட்கிறான், இல்மு உள்ளவர்களும் இல்லும் இல்லாதவர்களும் சமமாவார்களா என்று பொதுமக்களுக்கு முன்னால் ஆளுங்களுடைய சிறப்பை நீங்களும் பேசியிருக்கலாம், நாமும் ஒரு காலத்திலே பேசியிருந்தோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இல்முள்ளவன் யார் தெரியுமா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த வசனம் எதற்கு பின்னால் வருகிறது? இல்முள்ளவன் யார் தெரியுமா? குர்ஆன் இருந்தால் எடுத்து பாருங்கள். இல்முள்ளவன் யார் தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான். தர்க்கம் பேசுபவனா? விவாதம் செய்பவனா? மேடையிலே பல மணி நேரங்கள் பேசக்கூடியவனா? பல புத்தகங்களை எழுதியவனா? அல்லாஹ் சொல்கிறான், அம்மன் ஹுவ கானிதுன் ஆனா அல்லைலி சாஜிதன் வ காயிமா, இரவின் ஓரங்களிலே சுஜூது செய்தவனாகவும் நின்றவனாகவும் அல்லாஹ்விற்கு பணிந்து, யஹ்தரு ஆகிரத்த மறுமையை பயந்து, வ யர்ஜு ரஹ்மத ரப்பிஹி தன் இறைவனின் அருளை ஆதரவு வைத்துக் கொண்டிருக்கின்றானே, அவன் சிறந்தவனா, அவன் உயர்ந்தவனா, அல்லது இந்த உலக வாழ்க்கையிலே இன்பம் கொண்டு அடையக்கூடியவனா என்று கூறிவிட்டு, அறிந்தவனும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். இங்கே இல்ம் என்று அல்லாஹ் எதை சொல்கிறார்? மறுமையை பயந்து அல்லாஹ்வுடைய ரஹமத்தை ஆதரவு வைத்து இரவிலே தொழுது வணங்கக்கூடிய அந்த நல்ல மக்களை ஆளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆகவே இல்ம் உள்ளவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய அச்சத்தை நினைக்கும் போது அவர்களது வாய் மூடி விடுகிறது, அவர்களது உள்ளம் நடுங்கி விடுகிறது, அவர்களால் பேச முடியவில்லை. கொஞ்சம் தெளிவு பெற்றாலும் அமலுக்கே இங்கு நேரம் இல்லை. எங்கே விவாதம் செய்வது? எங்கே தர்க்கம் செய்வது? எங்கே குதர்க்கம் செய்வது? நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், ஏற்றுக்கொண்டால் சரி, இல்லை என்றால் நான் உங்களை நிர்பந்திப்பதற்காக அனுப்பப்பட்டவன் அல்லவும். அந்த அலைஹிம் ஒமா அந்த அலைஹிம் பி வக்கீல், அவர்களை கண்ட்ரோல் செய்யக்கூடியவர் அல்ல நீங்கள், அவர்களுக்கு பொறுப்பான ஏஜென்ட் அல்ல நீங்கள், நாம் அனுப்பிய ஏஜென்ட் கிடையாது நீங்கள் கொண்டு வந்து எல்லோரையும் என் மார்க்கத்திலே சேர்த்து விட வேண்டும் என்று, அவர்களை பாதுகாக்கக்கூடிய கார்டியன் அல்ல நீங்கள். சரி, அடுத்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறார்கள்? இவ்வளவெல்லாம் செய்து கொண்டு, எப்படி இவ்வளவு பயத்திலே இருந்து கொண்டு, இவ்வளவு அமல்களை விரைந்து விரைந்து செய்து கொண்டு, யஅதுன அன்ஃபுஸஹும் மினல் முஃப்ரிஸீன், யஅதுன அன்ஃபுஸஹும் மினல் முஃப்ரிஸீன். உமர் கேட்கிறார், இவ்வளவு வணங்கி தொழுது அழுதுவிட்டு ஹுதைஃபாவிடத்தில் கேட்கிறார், ஹுதைஃபா, அந்த பேரில் என் பேர் ஏதாவது இருக்கிறதா? அந்த பேரில் என் பெயர் ஏதாவது இருக்கிறதா? எந்த பெயரில்? எந்த பெயரில்? சரியா சொல்றாங்களா? எந்த பெயர்களிலே? முனாஃபிக்குகளுடைய பட்டியலிலே என் பெயர் இருக்கிறதா? இந்த சஹாபி
உமர்
அபூபக்ரின் ஃபில் ஜன்னா வ உமரு ஃபில் ஜன்னா வ உஸ்மானு ஃபில் ஜன்னா வ அலியின் ஃபில் ஜன்னா வ தல்ஹது ஃபில் ஜன்னா வ ஸுபைரு ஃபில் ஜன்னா வ அபு உபைதத் ஃபில் ஜன்னா வ ஸஅது ஃபில் ஜன்னா வ ஸஈது ஃபில் ஜன்னா வ ஸஅது ஃபில் ஜன்னா. அந்த சஹாபி என்ன செய்கிறார்? யார்கிட்ட வந்து கேட்கிறாரு? உதைப்பாட்ட கேட்கிறார். அந்த பட்டியலில் என் பேர் இருக்கா என்று அழுது கொண்டு கேட்கிறார். சஹீஹ் புகாரியில் ஈமானுடைய பாடத்தை படித்து பாருங்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அபி முலைக்கா சொல்லுகின்றார்கள், 30 சஹாபாக்களிடத்தில் எழுதி படித்தேன். எத்தனை சஹாபாக்களிடத்தில்? அந்த 30 பேரும் தன்னுடைய ஈமானை குறித்து பயந்து கொண்டிருந்தார்கள். எங்கள் ஈமானிலே நிஃபாக் நயவஞ்சகம் கலந்து விடுமா என்று. இன்று என்ன நிலை? நான் ரொம்ப பெர்ஃபெக்ட், என்னை விட யாரும் சரியா புரிய முடியாது, என்னை விட யாரும் தௌஹீதிலே சரியாக இல்லை. மஹாதல்லாஹ் சொல்கிறார்கள் பாருங்கள். இவ்வளவெல்லாம் இருந்து அமல் இருந்து பயம் இருந்தும் தங்களை குறைவு செய்து விட்டவர்களிலே அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அவர்களோ அல்லாஹுவை புரிந்தவர்கள், அல்லாஹுடைய தீனை புரிந்தவர்கள், அமலிலே பலம் உள்ளவர்களாக இருந்தார்கள். தங்களை குற்றவாளிகளில் பாவிகளிலே எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அவர்களோ நல்லவர்கள், பாவங்களை விட்டு விலகியவர்கள். இப்படி இருந்து கொண்டு தங்களை இப்படி எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இல்ல அன்னஹும் லா யஸ்தக்ஸிரூன லஹுல் கலீல். முக்கியமான வார்த்தை. அல்லாஹ்விற்கு எவ்வளவு அதிகமாக அமல் செய்தாலும் தங்கள் அமலை அவர்கள் பெரிதாக பேசியது கிடையாது. வலா யர்தவுன லஹு பில் கலீல். குறைவான அமலை கொண்டு அவர்கள் திருப்தி அடைந்தது கிடையாது. இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? நம்ம இவ்வளவு செஞ்சா போதுங்க, இந்த காலத்துல இவ்வளவு செஞ்சா போதும். எப்படி ரொம்ப குறைவாக மார்க்கத்தை செயல்படுத்தி கொண்டு இது போதும் என்று எண்ணிக்கொள்கிற சமுதாயமாக இன்றைய சமுதாயம் இருக்கிறது. சஹாபாக்களுடைய சமுதாயம் இப்படி அதிகம் அதிகம் செய்வார்கள், செய்துவிட்டு மிக குறைவு என்று சொல்வார்கள். குறைவான அமலை எப்போதும் அவர்கள் பொருந்தியது கிடையாது. அல்லாஹ்விற்கு முன்னால் தாங்கள் செய்த அமலை சொல்லி காட்ட மாட்டார்கள். நீ அவர்களை எங்கு பார்த்தாலும் சரி, எங்கே சந்தித்தாலும் சரி, முஹ்தம்மூன் கவலை கொண்டவர்களாக இருப்பார்கள், பயந்தவர்களாக இருப்பார்கள், அஞ்சியவர்களாக இருப்பார்கள், நடுங்கியவர்களாக இருப்பார்கள். என்னையத்திற்குரிய மாணவிகளே, இப்னு அப்பாஸுடைய இந்த கூற்றை கூறி நாம் முடிக்கிறோம். நீங்கள் இப்போது சிந்தித்து பாருங்கள், நானும் சிந்தித்து பார்க்கிறேன். நாம் நம்மை மறுபரிசீலனை செய்வோம். நாம் கற்கக்கூடிய இல்ம் இந்த வகையான இல்மா? எந்த இல்மை நாம் படிக்கிறோம்? நாம் படித்த இல்மை கொண்டு என்ன செயல்பாடு செய்கிறோம்? இல்மிலே நாம் யாரை பின்பற்றுகிறோம்? நேர்வழி பெற்ற ஈமான் கொண்ட சஹாபாக்களை பின்பற்றுகிறோமா, அல்லது குதர்க்கங்கள் செய்து லாஜிக்குகள் பேசி குர்ஆனிலே முரண்பாடு காணக்கூடிய, ஹதீஸிலே முரண்பாடு காணக்கூடிய, சிறப்பிற்குரிய முன்னோர்களை பழிக்கக்கூடிய, ஏற்றக்கூடிய வழிகாட்டிகளை நாம் பின்பற்றுகிறோமா என்று நிதானித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. உதாரணத்திற்கு ஒரு சில ஹதீஸ் ஒரு ஹதீஸை கூறி அதிலே அவர்கள் மாறுபடுகிற முரண்படுகிற விதங்களை கூறி அதற்குரிய வழிகாட்டு தெளிவான பதில்களை உங்களுக்கு கூறினோம். இதுபோன்று அவர்கள் முரண்பாடு செய்யக்கூடிய, அவர்கள் குதர்க்கம் செய்யக்கூடிய எல்லா ஹதீஸுகளுக்கும் தெளிவான ஈமானும் தெளிவான வழிகாட்டுதல்களும் நம் அறிஞர்களிடத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கின்றன. அவற்றை தெரிந்து ஈமான் கொண்டு உங்களுடைய ஈமானையும் பாதுகாத்து வருகிற சமுதாயத்திற்கு ஈமானை போதித்து ஈமானை பாதுகாத்துக் கொடுங்கள். அல்லாஹ் உங்களையும் என்னையும் அவனுடைய தீனுக்காக ஏற்று அருள்புரிவானாக. அப்போது கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.